எல்லோருக்கும் பொதுவான இறையை பணிந்து, கவிஞர் த. ஜெயசீலனின் புயல் மலைக்கு பின்னான பொழுது என்கின்ற கவிதை நூல் வெளியீடு இப்பொழுது மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமாகிறது. முதற் சுடருக்கு ஒளியூட்டுமாறு அருப்பணி அன்புராசா அடிகளார் அவர்களை அன்போடும் பணிவோடும் வேண்டிக் கொள்கிறோம். அடுத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் சண்முகலிங்கன் அவர்கள் அடுத்த சுடருக்கு ஒளியேற்றுவார்கள். தொடர்ந்து தமிழ்துறையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் சிவலிங்கராஜா ஐயா அவர்கள் ஒளியேற்றுவார்கள். தொடர்ந்து எங்களின் மூத்த கவிஞர் கவிஞர் சோபா அவர்கள் மங்கள் விளக்கேற்றுவார்கள். தொடர்ந்து யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் முகாமைத்துவ கற்கைகள் வணிக பீடத்தினுடைய பீடாதிபதி பேராசிரியர் வேல்நம்பி அவர்கள் மங்கள விளக்கேற்றுவார்கள். அடுத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவத்துறையினுடைய பீடாதிபதி டாக்டர் எஸ். பாலகுமாரன் அவர்கள் மங்கள விளக்கேற்றுவார்கள். அடுத்து குருநகர் மண் சார்ந்த மிக பெரும் கலைஞர் கிரகரி கிறிஸ்தோபர் அவர்கள் மங்கள விளக்கேற்றுவார்கள். அடுத்து கவிஞர் இயக்கச்சி கருணாகரன் அவர்கள் மங்கள விளக்கேற்றுவார்கள். அடுத்து கலாபூஷணம் செல்லையா குமாரசாமி ஐயா அவர்கள் மங்கள விளக்கேற்றுவார்கள். அடுத்து உடுவில் பிரதேச செயலர் திரு பாலகுமாரன் அவர்கள் நந்தகோபாலன் அவர்கள் மங்கள விளக்கேற்றுவார்கள். அடுத்ததாக ஓவியர் ராசையா அவர்கள் மங்கள விளக்கேற்றுவார்கள். தொடர்ந்து ஆரிய திராவிட பாஷா விருத்தி சங்கத்தினுடைய தலைவர் பண்டிதர் கடம்பேஸ்வரன் ஐயா அவர்கள் மங்கள விளக்கேற்றுவார்கள். அடுத்து இந்த கவிஞரை பயந்த தந்தை திரு கே. ரத்ன சபாபதி அவர்கள் மங்கள விளக்கேற்றுவார்கள். தொடர்ந்து கவிஞருடைய மாமனார் ரத்ன சபாபதி அவர்கள் தந்தை தனபாலசிங்கம் அவர்கள் மங்கள விளக்கேற்று, தொடர்ந்து காரை நகர் மண் சார்ந்த மூதறிஞர் திரு குமாரசாமி ஐயா அவர்கள் மங்கள விளக்கேற்றுவார்கள். இந்த மங்கள விளக்கேற்றல் நிகழ்விற்கு மகுடம் வைத்தார் போன்று கவிஞர் அவர்களும் அவர்தம் மனைவி இளங்கினி ஜெயசீலன் அவர்களும் இணைந்து மங்கள விளக்கேற்றி நிகழ்வை சிறப்பிப்பார்கள். பெரியோர்களே, இந்த நல்விழா இறையருளால் சிறப்பாக இனிதே நிறைவேற வேண்டும் என்று எல்லாம் வல்ல பரம்பொருளை நினைந்து ஒரு நிமிடம் அகவணக்கத்தில் ஈடுபடுவோம். நிறைவு செய்வோம். இந்த நேரத்தில் மேடையில் ஆற்றுகை செய்கின்ற பெரியோர்கள் இப்பொழுது மேடைக்கு வந்து சிறப்பிப்பார்கள். தமிழ் தாயை வணங்கி இந்த நிகழ்வை ஆரம்பிப்பது பொருத்தம். அந்த வகையில் தமிழ் தெய்வ வணக்கத்தை பலர் பாடியிருக்கிறார்கள். பாரதியாருடைய தமிழ் மொழி வாழ்த்து, மனோன்மணியம் சுந்தரனாருடைய தமிழ் தெய்வ வணக்கம். இந்த வரிசையில் எங்கள் கவிஞர் ஜெயசீலன் அவர்களும் எழுதாத கவிதை என்கின்ற தன்னுடைய நூலின் தொடக்கத்திலே தமிழ் தாய்க்கு வாழ்த்திசைத்து பாடல்களை யாழ்த்திருக்கிறார். அதிலே இருந்து ஒரு பாடலை கவிதையாக உங்களோடு பகிர்ந்து நிகழ்விற்குள்ளே நுழைய விரும்புகிறேன். உயிரோடும் எங்கள் உணர்வோடும் ஊறி ஒளியாகி வாழ்வின் மொழியாகி உலகென்ற மேடை தனில் நாமும் ஓங்க உரந்தந்து மேன்மை வழிகாட்டி. உயிரோடும் எங்கள் உணர்வோடும் ஊறி ஒளியாகி வாழ்வின் மொழியாகி உலகென்ற மேடை தனில் நாமும் ஓங்க உரந்தந்து மேன்மை வழிகாட்டி. வைரங்கள் பாய்ந்து வயதாலும் மூத்து வரலாற்றை ஆளும் தமிழ் மாதே. வைரங்கள் பாய்ந்து வயதாலும் மூத்து வரலாற்றை ஆளும் தமிழ் மாதே. வரமாக உந்தன் மடிவந்த செய்கள் மனதார வாழ்த்தி மகிழ்கின்றோம். வரமாக உந்தன் மடிவந்த செய்கள் மனதார வாழ்த்தி மகிழ்கின்றோம். கவிஞர் ஜெயசீலனுடைய தமிழ் வாழ்த்தோடு நிகழ்வுகளுக்குள்ளே நுழைகிறோம். இப்பொழுது வரவேற்புரை எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் நைனி கி கிருபானந்தா அவர்கள் வரவேற்புரை நல்குவார்கள்.
தம்பி ஏசீலன் அவர்களுடைய புயல் மழைக்கு பின்னான பொழுது கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் காலத்தை கருத்தில் கொண்டு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க்கையிலும் பல புயல் மழைகளை சந்தித்தவர் தம்பி ஏசீலன் அவர்கள். ஏன்னா எனக்கு அவர் சின்ன வயசுலேயே எனக்கு தெரியும். ஆனால் அந்த அனுபவங்களை எல்லாம் இந்த நூலில் குறிப்பிட்டிருப்பார் என்று நினைக்கின்றேன். அந்த நூலினுடைய அவர் எழுதிய நான்காவது கவிதை நூல் இந்த நூல். இதற்கு முன்னர் மூன்று நூல்கள் வெளியிட்டிருக்கின்றார். அந்த மூன்று நூல்களும் மிகவும் நன்றாக இருக்கின்றன. அவருடைய நான்காவது நூல் இந்த புயல் மழைக்கு பின்னான பொழுது நூல் வெளியீடு. இந்த நூல் வெளியீட்டுக்கு எங்களுடைய அழைப்பு ஏற்று தலைமை தாங்க வந்திருக்கின்ற கோப்பாய் ஆசிரிய பயிற்சி கலாசாலை பிரதி அதிபர் லலீசன் அவர்கள் எங்களுடைய பண்ணையை சேர்ந்தவர். அவரை நான் வரவேற்பது அவ்வளவு சால பொருத்தமாக அமையாது. எனவே அவருக்கு என்னுடைய வரவேற்பு இல்லை. அவர் எங்களோட பண்ணையை சேர்ந்தவர். அடுத்தது எங்களை எல்லாம் மங்கள விளக்கேற்றி எங்களை எல்லாம் ஆசீர்வதித்த பெரியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துறை வழங்கி எங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கின்ற பேராசிரியர் சண்முகலிங்கம் அண்ணன் அவர்களுக்கு, பேராசிரியர் வேல் நம்பி அவர்களையும் வருகை வந்து வரவேற்று இந்த நூல் வெளியீட்டினுடைய பிரதிகளை பெறுகிற நூல் வெளியீட்டை தாங்குகின்ற ஒரு சக்தி இந்த பிரதிகளை பெறுபவர்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா நூலை வெளியிட்டு பல தடவை அந்த நூலில் கை வச்சு கையை சுட்டுக் கொண்டவன் நான். எனக்கும் இந்த அனுபவம் இருக்கு. எனவே இந்த முதல் பிரதிபர வந்திருக்கின்ற கருணாகரன், கௌரவ பிரதிபர வந்திருக்கின்ற சீனா குமாரசாமி, மற்ற சிறப்பு பிரதிபர வந்திருக்கிற அத்தனை பேரையும் வணங்கி நூலுடைய நயப்பை அதை அக்குவர ஆணிவராக நயந்து கூற வந்திருக்கின்ற பேராசிரியர் சிவலிங்கராஜா, எங்களுடைய கவிதை பண்ணையைச் சேர்ந்த சு பத்மநாதன் இவர்களையும் வரவேற்று எல்லாருக்கும் மேலாக ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கும் அதுவும் ஒரு கவிதை நூல் வெளியீட்டு விழாவுக்கும் இவ்வளவு பேர் வருவதே இப்ப எல்லாம் அருமை. இருந்தாலும் அந்த கவிதையினுடைய தரத்தை நோக்கி ஒன்றும் தெரியல இவ்வளவு பேர் வந்திருக்கிறேன், இன்னும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் அனைவரையும் வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.
எங்கள் மூத்த அண்ணர் நைனி கிருபானந்தா அவர்கள் எத்தனையோ நூல்களை மிகுந்த பிரியர்த்தனத்தோடு வெளியிட்ட பெருமைக்குரியவர். பூரணி என்று தொடர்ச்சியாக ஒரு நூலை சமைக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டார். கையை சுட்டுக் கொண்டேன் என்று இங்கே தெரிவித்தார். அவ்வளவு சவாலானது நூல் வெளியீட்டு துறை. அதற்குள்ளே சுழியோடி பலரது அபிமானத்தையும் வென்று இந்த நூல்களை படைப்பதென்பது சவாலான காரியம். அந்த வகையில் எங்கள் கவிஞர் இன்றைக்கு நான்காவது நூலை இங்கே தருகிறார் என்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதற்கு இன்று வாழ்த்து கூறுவதற்காக வருகை தந்திருக்கிறார் எங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர், சமூகவியல் துறையினுடைய தலைவர், சிரேஷ்ட பேராசிரியர் என் சண்முகலிங்கன் ஐயா அவர்கள். அவருடைய வாழ்த்துரை இப்பொழுது இடம்பெறுகிறது.
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். புயல் மழைக்கு பின்னான ஒரு பொழுதில் அன்புக்குரிய ஜெயசீலன் அவருடைய இந்த கவிதை வெளியீட்டில் கலந்து கொள்வதையிட்டு பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகிற அன்புக்குரிய லலீசன், நூலை வெளியிட இருக்கின்ற தம்பி பேராசிரியர் வேல் நம்பி, நயப்புரைகளை வணங்க வந்திருக்கின்ற நண்பர்கள் சிவலிங்கராஜா, சோப்பா, எங்களை வரவேற்ற திருப்பா, அரங்கிலே இருக்கின்ற அடியவர்கள், அடிகளார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், எல்லோருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கம். பண்பாட்டினுடைய ஆத்மாவாக கவிதை சித்தரிக்கப்படுவது, உயிரின் மொழி என்றும் கூட கவிதையை சொல்லுவார்கள். அரியோனா கால முதலாக மனித நாகரிகத்தினுடைய தொடர்பு மொழியாக கவிதை இருந்து வருகிறது. அந்த காலத்திலே மனநமும் மனநத்தின் வழியான பரிமாற்றமும் கவிதையின் வழியாகவே சாத்தியமாகி இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் இந்த கட்புலனான கவிதை நூல்கள் இல்லாத காலத்திலே செவி வழியாக, நாங்கள் இப்பொழுது ஓரல் லிட்ரேச்சர் என்று சொல்லுவோம், ஓரல் ட்ரெடிஷன்ஸ் என்ற, அதாவது செவி வழியான இந்த மரபு கவிதை, பின்னாலே எங்களுக்கு இந்த அச்சு ஊடகங்களும் கட்புல சாதனங்களும் வந்த பொழுது லிட்டரரி ட்ரெடிஷன், அதாவது எழுத்து மரபாக வந்தது. கால ஓட்டத்திலே இந்த இரண்டும் கலந்தது. ஒரு வகையிலே கவிதையினுடைய வளர்ச்சியாகவும் மொழியினுடைய படிமலர்ச்சியாகவும் இது வந்தது. கவிஞர்கள் கூட அப்படித்தான். அந்த காலத்திலே யாரும் தன்னை கவிஞர் என்றோ அல்லது நூல் வெளியீடென்றோ செய்ததில்லை. அவர்கள் பாடினார்கள். அவருடைய காலத்திலோ அல்லது அவருடைய காலங்களை கடந்தோ அவர்களை நாங்கள் கவிஞர் என்று அங்கீகரித்தோம். ஆனால் இந்த கல்வி ஜனநாயகமும் அச்சு ஊடகங்கள், ஏனைய ஊடகங்களினுடைய வளர்ச்சியும் இப்பொழுது இந்த கவிதை நூல் அரங்கேற்றங்களை எங்களுக்கு தந்திருக்கிறது. கவிதை நூல்களின் வரவை ஆராதித்து நிற்கிறது. இந்த வகையிலேதான் ஜெயசீலனுடைய இன்றைய இந்த கவிதை நூல் வெளியீடு எங்களுக்கு சாத்தியமாக இருக்கிறது. கவிதை ஜனநாயகப்பட்டது, கவிதைக்கான மொழி மரபாக வந்தது என்றாலும் கூட ஒருவர் உண்மையான கவிஞனாவதற்கு அடிப்படையான விஷயங்கள் சில இருக்கின்றன. ஒன்று, இயற்கையோடு இயைந்த வாழ்வு, சமூக உணர்திறனான வாழ்வு. நான் அடிக்கடி சொல்லுவேன், வாழ்கின்ற ஒருவரினால்தான் வாழ்க்கையை பாட முடியும் என்று. வந்த வகையிலே இயற்கையோடு இயைந்த இந்த நூலிலே தன்னுடைய முன்னுரையிலே, முன்னுரையின் நிறைவு குறிப்பிலே ஜெயசீலன் சொல்லுவான், என்னுள் உறையும் கவிஞனை தொலைத்து தவறவிடாமல் காத்து கவிஞனாகவே வைத்திருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை மீண்டும் செய்து, என்னை வழி நடத்தும் இயற்கையையும் இறையருளையும் நம்பிக்கையோடு போற்றி பணிக்கிறேன். இந்த இரண்டும் தான் உண்மையிலே இயற்கையையும் இறையருளையையும் வேண்டி நிற்கின்ற. இந்த காலத்திலே பலருக்கு எதிலுமே நம்பிக்கை இருப்பதில்லை. ஆனால் ஜெயசீலன் இறைவனை நம்புகிறான். அந்த நம்பிக்கையோடு இயற்கையையும் தான் வாழுகின்ற சமூகத்தையும் நேசிக்கின்ற பொழுது அவனுக்கு இந்த கவிதை என்பது அவனே சொல்லுவதைப் போல தவிர்க்க முடியாத ஒன்றாக. உண்மையிலே ஜெயசீலனை நாங்கள் பார்த்தா ஜெயசீலன் ஏஜிஏ அல்லது டிவிஷனல் செக்ரட்டரி பருத்தித்துறை. எங்களுக்கு தெரியும் ஒரு காலத்திலே இந்த நிர்வாகத்திலே உள்ளவர்களை பற்றிய பிரதிமைகள் எங்களுக்கு எப்படி இருந்தது. அவர்கள் டை கட்டி கொண்டிருப்பார்கள், சப்பாத்தை கலட்ட மாட்டார்கள், அவர்களுக்கு சிரிக்க தெரியாமல் இருக்கும். ஊரிலே சொல்லுவார்கள் அந்த அலவாங்கு விழுங்கினது மாதிரியான அப்படியான நிர்வாகிகள் இப்பொழுதும் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றிலும் நான் நினைக்கிறேன் ஒரு கவிஞன் டிவிஷனல் செக்ரட்டரியானது அப்படித்தான் அந்த கதை. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெயசீலனுடைய இந்த நூலுக்கு நான் வர வேண்டும் என்பதற்கு பின்னாலே சில உரிமைகள் இருக்கிறது. ஜெயசீலன் எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய மாணவனாக விஞ்ஞான துறையிலே கல்வி பெற்ற அந்த காலத்திலேயே நான் நினைக்கிறேன் அவருடைய கவிதை போட்டிகளுக்கு மதிப்பிடுவதற்கும் அதனை ரசிப்பதற்குமாக நான் சென்ற நாட்கள் நினைவுக்கு வருகிறது. பின்னாலே ஒரு முதுகலை மாணவனாக என்னுடைய வகுப்பிலே இருந்திருக்கிறான். என்னுடைய வழிகாட்டலின்களே நான் நினைக்கிறேன் காரநகரிலுடைய அந்த கூட்டு குடும்ப வாழ்வினுடைய அந்த பரிமாணங்களை ஆய்வு செய்த ஒரு மாணவனாக அவனோடு பழகின அந்த உரிமையும் கூடவே இருக்கிறது. இவைகள் மட்டும் இந்த வாழ்த்துக்கான தகுதிகளாகாது. ஒரு கவிதை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த தான் வாழுகின்ற சமூகத்துக்கும் அந்த இயற்கைக்கும் இவன் எப்படி நெருக்கமாக இருப்பான் என்பது. இந்த உண்மை இந்த கவிதை முழுவதிலும் பக்கத்திலே வந்திருந்து ஜெயசீலன் கேட்டான் எப்படி சார் புத்தகம். நான் சொன்னேன் நல்லாக இருக்குது சும்மா சொல்லுறீங்க என்றார். இல்லை, இந்த புத்தகத்தை நான் நினைக்கிறேன் இந்த நவில் தோறும் நூல் நயம் என்பது போல இதன் நய அதாவது வாசிக்க வாசிக்க இந்த நூலினுடைய பொருளை நீங்கள் பார்ப்பீர்கள். இதற்குள்ளே ஒரு கவிஞனுக்கு இருக்க வேண்டிய அந்த பக்குவம் அதுவும் எங்களுடைய சூழமைவிலே இருக்க வேண்டிய அந்த பண்பாட்டு பக்குவத்தை வெளிப்படுத்துவதாகவும் அவர் சொல்லுவார். இந்த பிரார்த்திக்காமல் நாங்கள் இருப்பதில்லை, இந்த பிரார்த்திக்க மறக்காத பிராப்தம் கூட எங்களுக்கு ஒரு வரமாக இருக்கிறது என்று. அதுபோல மிக நிதானமாக தன்னுடைய இந்த கவிதை அடிகளிலே சொல்லுவான், வந்த பாதை தன்னை திரும்பிப்பார் தயங்காமல் வெற்றி வரும். முன்னாலே அல்ல உன்னை பின்தொடர்ந்தே தேடி வரும் என்கின்ற அந்த நிதானம்தான் இத்தனை முயற்சிகள் இத்தனை மாற்றங்களுக்கு பின்னாலும் அவனை ஒரு நல்ல கவிஞனாக காப்பாற்றி வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல அவனுடைய ரசனை அந்த கவிதைக்குள்ளேயே சொல்லுவான். அவரோடு நேரடியாக பழகின உங்களுக்கு நான் அவரை அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இருந்தாலும் மிக கவனமாக ஒரு கவிதையிலே சொல்லுவான், ஒத்துவராத அலைவரிசை மனங்களை அவருடைய இன்னொரு பாசையிலே சொன்னால் அபசுரங்களை புரிந்து தவிர்க்கின்ற பக்குவம். பல சந்தர்ப்பங்களில் இந்த அபசுரங்களோடு அபசுரங்களாக எங்களை நாங்கள் இழந்து விடுகின்ற அந்த அவலத்திலிருந்து அவன் தன்னை தற்காத்து கொண்ட அந்த தன்மை. புயல் மழைக்கு பின்னான பொழுதினுடைய துயரம், இந்த புயல் மழைக்கு பின்னான துயரம் கூட இந்த தொகுதியிலே இரண்டு வேர்ஷன்ஸ் அதாவது இரண்டு காட்சிகள் உள்ளேயும் புறத்தேயும் வருகிறது. அதனை இந்த விமர்சகர்கள் அதை பேசுவார்கள் என்று நினைக்கிறேன். எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத ஒரு வறுமை இன்றைய எங்களுடைய இந்த சூழமைவின் வாழ்க்கை சிதைந்து போன தன்னுடைய மனச்சாட்சியை பாடுகின்ற கவிஞனாக இருப்பது. இப்பொழுதெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் பலர் இந்த கால சூழலுக்கு ஏற்ப தங்களுடைய மனச்சாட்சிகளை எங்காவது அடைவு வைத்துவிட்டு அல்லது நல்ல லீசிங்கிலே நல்ல காசுக்கு அதனை வைத்துவிட்டு தங்களுடைய இலக்கியங்களை படைக்கின்ற அவலங்களுக்கு அப்பால் இவன் பொய்யாய் அநியாயத்தை பாடுகிறவனாக இல்லாமல் அந்த அந்தரத்துக்குள்ளே தான் படுகின்ற அவலங்களை பாடுகிறானே அதனால் இவன் கவிஞனாகிறான். அது மட்டுமல்ல நான் ஏற்கனவே சொன்னேனே இந்த ஆரல் ட்ரெடிஷன் என்று இந்த ஓரல் ட்ரெடிஷன் என்பது எங்களுடைய பண்பாட்டின் வேருக்குள்ளே இருப்பது. இந்த ஜெயசீலனுக்கு வருகிற கவலைகள் மிக சுவாரஸ்யமானவை. இப்பொழுதெல்லாம் இந்த மூன்றாம் புறையை பார்ப்பதற்கு மனிதர்கள் இல்லையே என்று எங்குவான். இந்த மூன்றாம் புறை நாணி நாணி வந்தாலும் இதை பார்க்க யாருமே இல்லையே. இந்த மூன்றாம் புறையை பார்ப்பதனால் எங்களுக்கு எதுவும் கிடைத்து விடுவதில்லை. ஆனாலும் இந்த பண்பாட்டு வாழ்வை தொலைத்துவிட்டு நாங்கள் நாலாம் புறையை பார்த்தவர்களைப் போல அலைந்து திரிகிறோமே என்று ஏங்குகிற பொழுது இந்த மரபின் வேருக்குள் நின்று இந்த சமூகத்தை விமர்சிக்கின்ற அவனுடைய அந்த மொழி புலப்படும். அதே போல ரயில் பயணத்திலே அந்த ரயில் தண்டவாளத்துக்குள்ளே வருகின்ற அந்த ஓசைகளை கேட்கிற பொழுது கூட இவனுடைய மனசிலே அருணகிரிநாதருடைய அந்த சந்தங்கள் வந்தொலித்து நிற்கும். இயற்கையின் ஞான பாடத்துக்காக காத்திருக்கின்ற கவிஞனாக, நிரந்தரமாக வாழுகின்ற கனவு, மானிடத்தை ஜாசிக்கின்ற ஆசை, இந்த கனவுகள் பலிக்கவும் காலங்கள் கனியவும் வாழ்த்துவது என்னுடைய காலக்கடமையாக இருக்கிறது. அவருடைய கவிதை ஒன்றிலே அவர் சொல்லுவதைப் போல, என்பும் உரியர் பிறர்க்கு என்ற அந்த உயரிய வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா என்று ஏங்குவான் அவன். இப்ப இந்த வகையிலே ஜெயசீலனுடைய இந்த கவிதைகள் இங்கே நயந்து அதனை நயப்புரை செய்வதற்காக இங்கே விமர்சகர்கள் இருக்கிறார்கள். உண்மையிலே இந்த கவிதைகள் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த மரபின் வேருக்குள்ளே இருந்து கொண்டு நாங்கள் சொல்லுகிற இந்த ஒரேச்சர் என்ற இந்த இரண்டு மரபும் துய்த்து கலந்து வருகின்ற அந்த தன்மையினாலே இந்த கவிதைகள் இந்த பண்பாட்டு புலத்திலே வாழும் எங்களுக்கு நம்பிக்கை தருகின்ற ஒரு கவிஞராக. இந்த கவிதைகளை பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு ஆபிரிக்க கவிதையினுடைய இரண்டு அடிகள், அதாவது இன்னும் மலரா தேசம் ஒன்றில் இருந்து வந்தவன் நான், என்னிடம் ஓர் இதயமும் அழுகைகளும் உண்டு, தருவதற்கு நிறைய அன்பு உண்டு என்று ஒரு மொசாம்பிய கவிஞர் கரவெரின்ஹா என்ற அந்த கவிஞர் பாடுவான். இவருடைய கவிதைகளுக்குள்ளே வெளிப்படையாக அந்த அழுகிய காட்டாவிட்டாலும் கூட இவனுடைய அந்த சொற்களுக்குள்ளே அந்த அழுகையும் ஏக்கமும் முழுமையாக விலகி நிற்கிறது. இது இவனை இன்னும் மலராத அந்த தேசம் மலர்கின்ற பொழுதும் வாழ வைக்கும் என்று நான் சொல்லிக்கொண்டு இந்த கவிதை புத்தகம் முழுவதற்குள்ளே இன்னொரு ஒரு இழையோடுகின்ற விஷயம் வந்து இந்த சூழமைவினுடைய அச்சம். கவிஞர்கள் பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், இந்த கவிஞர்களை பற்றி அல்லது நாங்கள் மனிதர்களாக வாழுவதற்கு அச்சமற்ற சூழல் வேண்டும் என்பது மிக அடிப்படையானது. மேம்பாட்டை பற்றி பேசுகின்ற பொழுது நோபல் பரிசு பெற்ற அமைதியா சென் வரைக்கும் சொல்லுவார்கள், டெவலப்மெண்ட் இஸ் ஃப்ரீடம். இந்த வகையிலே இவன் இங்கே அவாவி நிற்கின்ற அல்லது தாகூர் சொல்லுகின்ற, எங்கே மனம் அச்சமற்று இருக்கிறதோ அங்கே எனது தேசமே நீ விழித்துக் கொள் என்று சொல்லுகின்ற அந்த அடிகளுக்குள்ளே இந்த கவிஞன் வாழுவான். தம்பி ஜெயசீலனுக்கான வாழ்த்து என்பது என்னுடைய வாழ்த்து என்பது என்றும் உள்ளது இந்த அரங்கத்திலே. அவனே சொன்னதைப் போல நான் நினைக்கிறேன் அடுத்த கவிதை தொகுதி கூட வெகு விரைவில் வந்துவிடும். அந்த தொகுதியையும் நாங்கள் வாழ்த்துவோம். தொடர்ந்து ஜெயசீலன் வாழவும் அவனுடைய கவிதைகள் வாழவும் எல்லையில்லாத என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றியையும் சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.
பெரியோர்களே, தொடர்ந்து தலைமை உரை ஆற்ற வேண்டிய நேரம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, அவைக்கண் வீட்டிருக்கின்ற பெரியோர்களே, இலக்கிய கர்த்தாக்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, கவிஞர் அவர்களே, அவர்தம் துணைவியார் அவர்களே, அவர்தம் குடும்பத்தினரே, எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈழத்து கவிதைகளை பொறுத்தவரையில் உலகளாவிய ரீதியிலே ஒரு உன்னிப்பான பார்வை இருக்கிறது. அந்த கவிதைகளுடைய உள்ளீடு பிரதானமாக போரியல் சார்ந்ததாகவே பேசப்படுகிறது என்று ஒரு வாதமும் இருக்கிறது. தமிழகத்தினுடைய பிரபலமான விமர்சகராக இன்றைக்கு இங்கும் கூட பலர் ஏற்றி துதிக்கின்ற ஜெயமோகன் இந்த மண் சார்ந்து ஒரு 6-7 கவிஞர்களை சிறந்த கவிஞர்கள் என்று இனங்காட்டுவார். அப்படி காட்டிவிட்டு ஒரு வெற்றித்தனமான ஒரு பேச்சையும் அங்கே முன்வைத்திருக்கிறார். ஈழத்து கவிதைகளுக்குள்ளே போரியலை பிரித்தெடுத்துவிட்டால் அங்கே ஒன்றும் இல்லை என்பது அவருடைய வாதம். ஆனால் இதை எங்களால் எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது கொஞ்சம் கஷ்டமான விடயம். எங்களுடைய கவிதைகள், எங்களுடைய செல் நெறி, எங்களுடைய பேசு பொருள் முற்றுமுழுதாக உலகளாவிய ரீதியிலே பரந்துபட்ட உலகத்தின் கண் செறிவாக்கப்படவில்லையோ என்கின்ற ஒரு ஏக்கம்தான் அங்கே எனக்கு தோன்றுகிறது. இந்த நிலையில் எங்களுடைய ஆசான் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்ததை போல, யாழ்ப்பாண பெண்ணிற்கும் புலம்பெயர்ந்த நாட்டிலே இருக்கின்ற பெண்ணிற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், யாழ்ப்பாண பெண் கவிதை, புலம்பெயர்ந்த நாட்டிலே இருக்கிற பெண் உரைநடை. உரைநடை பட்டவர்த்தனமாக எல்லாமே தெரியும். கவிதை என்றால் அங்கே ஆங்காங்கே ஒளித்து மறைத்து வைத்திருப்பதுதான் கவிதை. ஆக இப்பொழுது இன்றைக்கும் இருக்கக்கூடிய வாத பிரதிவாதங்களுக்குள்ளே ஒன்று, கவிதைக்கு ஓசை தேவையா, அல்லது பொருட்செறிவு மட்டும் போதுமா, அல்லது இரண்டும் தேவையா? ஒரு சந்தர்ப்பத்திலே கவிஞர் முருகையன் அவர்கள் மிகவும் கொதிப்பாக வீட்டிலே இருந்தார். என்னுடைய தாயாருடைய வீடு முருகையன் சேருடைய வீட்டு வேலியோடு இருக்கின்ற காரணத்தினால் இரவிலே போய் அவரோடு அளவலாவுகின்ற ஒரு பாக்கியம் அடிக்கடி எனக்கு வாய்ப்பதுண்டு. அந்த சந்தர்ப்பத்திலே கவிஞர் முருகையன் கொதிப்போடு சொன்னார், பேராசிரியர் சிவத்தம்பி, கவிதைக்கு பொருண்மை மாத்திரம் போதும், ஓசையினுடைய செல்வாக்கு தேவையில்லை என்று ஒரு சந்தர்ப்பத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்றால் கவிதையை படிப்பவர்கள் காதை கலட்டி வைத்து விட்டுத்தானா படிக்கிறார்கள்? காதை கலட்டி வைத்து விட்டுத்தானா கவிதையை படிக்கிறார்கள்? அப்படி ஆக்ரோஷமாக என்னிடம் கேட்டார். கவிதைக்கு ஓசையும் அவசியம், பொருண்மையும் அவசியம் என்பது முருகையனாருடைய வாதம். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான கவிஞர்கள் ஓசை மாத்திரம் இருந்துவிட்டால் போதும் என்றும் நினைக்கிறார்கள். மிக பெரும்பாலானவர்கள் பொருண்மை மாத்திரம் இருந்துவிட்டால் போதும் என்று நினைக்கிறார்கள். இரண்டும் கைவரப்பெறுமாறு கவிதை செய்பவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக அரிதாகவே இருக்கிறது. இந்த வரிசையிலே நவீன கவிதை என்கின்ற நிலையில் ஓசை, அதற்கு சமதையாக பொருண்மை, இவற்றை படைக்கக்கூடிய வல்லமையோடு கவிதை படைத்தவர் மகாகவி. அவரை தொடர்ந்து முருகையனார், நீலாவாணன், இப்படி பெரியவர்களுடைய பயணிக்கின்ற அந்த வரலாற்று செய்திகள் இன்றைக்கு எங்களுடைய ஜெயசீலனோடு இன்றைக்கு நிற்கிறது. பொருண்மையையும் ஓசையையும் இரண்டையும் சேர்த்து சமதையாக கையாளக்கூடிய வல்லமை பெற்ற கவிஞராக ஜெயசீலனை அடையாளப்படுத்தலாம். இந்த மண் சார்ந்து வாழ்ந்திருக்கக்கூடிய புதுவை ரத்தினதுரை, அல்லதோடு எங்களோடு இருக்கின்ற கவிஞர் சோப்பாய்யா அல்லது முருகையன், இவர்களுடைய ஒரு தாக்கம் எங்கள் கவிஞர் ஜெயசீலனுடைய கவிதைகளுக்குள்ளே இருப்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரும் கவிஞனுடைய 4வது பிரசவம் இன்றைக்கு இடம்பெறுகிறது என்கின்ற நிலையிலே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த யுகம் கவிஞரே குறிப்பிடுகிறார், செல்ஃபி யுகம், செல்போனோடு நாங்கள் காலத்தை கழிக்கின்ற யுகம், அதனாலே செல்ஃபி யுகம் என்று இந்த யுகத்தை சொல்லுவார்கள். நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது ஆசுவாசமாக மதவுகளிலே போயிருந்து கதைப்போம், சந்திகளிலே போய் நின்று பகிடி விடுவோம். அப்படி இன்றைக்கு இளைஞர்களை காண முடிவதில்லை. ஏனென்றால் அவர்களை கட்டி போட்டு வைத்திருக்கிறது பேஸ்புக் அல்லது ட்விட்டர். பேஸ்புக்கின் ஊடாகவே இந்த மதவிலே கிடைக்கின்ற ஒரு சந்தோஷம் இருக்கிறதே, அல்லது சந்தையிலே கூடி நின்று அரட்டை அடிப்பதிலே இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கிறதே, அதை இன்றைக்கு பேஸ்புக் தந்து விடுகிறது. நான் நினைக்கிறேன் இங்கு இருக்கக்கூடிய பலர் எல்லோருமே பெரும்பாலானவர்கள் இலக்கியத்தோடு தொடர்புடையவர்கள், ஆக்க இலக்கிய கர்த்தாக்கள் இருக்கிறார்கள், இலக்கிய வாசகர்கள் இருக்கிறார்கள், எல்லோருக்குள்ளும் ஒரு உறவு பாலம் இருக்கிறது. அதனாலே இவர்களை காணுகின்ற பொழுது அந்நியப்பட்ட உறவு இருப்பதில்லை. அதற்கு காரணம் இந்த செல்ஃபி யுகம்தான். எனவே இந்த செல்ஃபி யுகத்திற்குள்ளே தமிழ் வளர்க்கின்ற பெரியவர்களை பார்த்து கவிஞர் பணிந்து தன்னுடைய நூலை படிக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு இந்த கவிதை என்கின்ற தளம் பன்முகப்பட்ட பார்வையாக உலகளாவிய ரீதியிலே விரிந்து நிற்கிறது. புயலுக்கு பின்னான மழையும் பொழுதும் என்கின்ற நிலையில், அந்த புயல் எது மழை எது என்று நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி நீங்கள் கூட அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் இது அமைப்பியல்வாதத்தை ஆதரிக்கின்ற யுகம். ஆசிரியன் இறந்துவிட்டான் என்கின்ற நிலையில் அவரவர் எப்படி எப்படி பொருள் கொள்கிறார்களோ அப்படி எப்படி பொருள் கொள்ள முடியும். இந்த நிலையில் கவிஞர் ஜெயசீலன் விரும்புகின்ற உலகம் எது, அதை தன்னுடைய கவிதையினூடாக தரிசனப்படுத்துகிறார். ஒரு வகையிலே அவர் நிர்வாக அதிகாரி என்கின்ற நிலையில் இலங்கையினுடைய அரச வரையறைக்குள்ளே நின்று தன்னுடைய படைப்புகளை செய்ய வேண்டியவராக இருந்தாலும், அதற்குள்ளே அந்த வரையறைக்குள்ளே இயன்ற அளவிற்கு தன்னுடைய குரலை ஓங்கி ஒலிக்க வைத்திருக்கிறார். அதுதான் அவருடைய கெட்டித்தனம். அந்த நிலையில் ஓசை பொருண்மை என்கின்ற இரண்டையும் மிக அழகாக லாவகமாக கையாளக்கூடிய வன்மை ஜெயசீலனுக்கு வாய்த்திருக்கிறது. எங்களோடு இருக்கக்கூடிய இளம் மரபு கவிஞன் என்கின்ற ஒரு பெருமையும் ஜெயசீலனுக்கு இருக்கிறது. அத்தகைய கவிஞர் 3 ஆண்டுகளுக்கு ஒரு தடவைதான் புத்தகம் வெளியிடுவேன் என்று ஒரு பிரக்ஞையோடு இருந்தார், உறுதியோடு இருந்தார். அந்த உறுதியையும் மீறி எழுதாத கவிதைக்கு பின்னர் மிக இலகுவாக நான் நினைக்கிறேன் ஒரு வருடத்திற்குள்ளே இன்றைக்கு இந்த நூல் இங்கே பிரசவமாகிறது என்றால், அவருடைய வாழ்க்கை துணை நிலத்தை தான் நாங்கள் பாராட்ட வேண்டும். அந்த ஆதரவு, வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான சூழல், ஒரு வருடத்திற்குள்ளே அடுத்த கவிதை புத்தகம் இங்கே மலர்ந்திருக்கிறது. தமிழகத்திலே இருப்பவர்கள் எழுதி குவிக்கிறார்கள். ராஜேஷ்குமார் போன்றவர்கள் 1500-க்கும் மேற்பட்ட நாவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். 2000-க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். எங்கள் மண்ணிலே 50-க்கும் மேற்பட்ட நாவல்களை வெளியிட்டவர்களைத்தான் ஆஹா என்று அண்ணார்ந்து பார்க்கிறோம். ஆனால் தமிழகத்தினுடைய நிலை வேறாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற இந்த நிலையில் எங்கள் கவிஞரும் தொடர்ந்து நல்ல நூல்களை எங்கள் தமிழ் உலகத்துக்கு தர வேண்டும் என்று வேண்டி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். பெரியோர்களே, இப்பொழுது வெளியீட்டுரைக்கான நேரம். எங்கள் யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முகாமைத்துவ கற்கைகள் வணிக பீடத்தினுடைய பீடாதிபதியும் ஆகிய பேராசிரியர் தி. வேல்நம்பி அவர்கள் இப்பொழுது வெளியீட்டுரை நல்க இருக்கிறார்கள். அவருடைய வருகைக்காக நாங்கள் ஒரு 15 நிமிடங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்பட்டது. பல்கலைக்கழகத்திலே இன்றைக்கு அவருக்கு முக்கியமான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திலே இருந்து விடுகை பெற்று இங்கே வருவதிலே ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் அவரை அன்போடு வரவேற்று இந்த வெளியீட்டுரையை நல்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன்.
இந்த கவிதை நூல் வெளியிட்ட நிகழ்வின் தலைவர், அன்புக்குரிய நண்பர், ஆசிரிய பயிற்சி கலாசாலையினுடைய விரிவுரையாளர் லலிசன் அவர்களே, இந்த நிகழ்வை தன்னுடைய வாழ்த்துறையின் மூலம் ஆரம்பித்து வைத்த எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் சமூகவியல் துறையினுடைய சிரேஷ்ட பேராசிரியருமாகிய பேராசிரியர் சண்முகலிங்கன் அவர்களே, இந்த நூலுக்கு நயப்புரைகளை வழங்குவதற்காக விறகு தந்திருக்கின்ற பேராசிரியர் சிவலிங்கராஜா சார், தமிழ்துறையினுடைய முன்னாள் தலைவர், அதேபோல் எங்கள் சமூகத்தினுடைய மூத்த கவிஞர் சோப்பா அவர்கள், இந்த நிகழ்வினுடைய வரவேற்புரையை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அண்ணன் கிருபா மற்றும் எங்களுடைய இந்த கவிதை நூலினுடைய ஆசிரியர், இந்த அரங்கிலே அமைந்திருக்கின்ற மதகுருமார்கள் மற்றும் பீடாதிபதிகள், இங்கே வருகை தந்திருக்கின்ற கவிஞருடைய கவிதை ஆர்வலர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது முதல் கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நண்பர் லலீசன் அவர்கள், அதிக நேரத்தை நீங்கள் எடுக்கக்கூடாது என்பதை சாதுரியமாக எனக்கு முன்வைத்திருக்கின்றார். ஆகவே அதை நான் இயன்றவரை கடைபிடிக்க முயற்சிக்கின்றேன். உண்மையில் ஜெயசீலன் அவர்களுடைய இந்த கவிதை நூலினுடைய வெளியீட்டுக்கு வெளியீட்டுரையை வழங்க நான் வருகை தந்திருப்பது என்பது இது ஒரு வித்தியாசமான ஒரு சுகமான அனுபவமாக இருக்கின்றது. அரங்கை பார்க்கின்ற பொழுது மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய கவிஞர் அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான துறையிலே இருக்கின்ற பொழுதே நாங்கள் அவரோடு நல்ல நட்பு பெற்றிருந்தோம். பல்கலைக்கழகத்திலே நடக்கக்கூடிய போட்டிகளிலே பங்கு பெற்றுகின்ற பொழுது சோப்பா கவிஞர் அவர்கள், சிவலிங்கராஜா சார் அவர்கள் அங்கே வந்து நடுவராக செயற்பட்டிருக்கின்றார்கள். ஜேசேலின் அவர்களும் நாங்களும் அங்கே நடக்கின்ற போட்டிகளிலே நடுவராக செயற்பட்டிருக்கின்றோம். இதற்கு அப்பாலே பல்கலைக்கழக வாழ்க்கையில் ஒரு நிர்வாக ரீதியான அனுபவத்தை எனக்கு தந்த ஒரு பெருமை பேராசிரியர் சண்முகலிங்கன் அவர்களுக்கு தான் உண்டு. ஆகவே அவர் நாங்கள் தமிழிலே முதுகலை மாணி கற்க முற்பட்ட பொழுது லலீசன் அவர்களும் நானும் ஒன்றாக கற்றது பேராசிரியர் சிவலிங்கராஜா சார் அவர்களிடம், அதேபோல் சோப்பா சார் அவர்களிடம் எந்த நிகழ்வாக இருந்தாலும் நாங்கள் ஏதோ ஒரு விதத்திலே தொடர்புபட்டவர்களாக இருந்திருக்கிறோம். அவை இந்த பழைய அந்த தொடர்புகளோடு ஒரு சுகமான அனுபவத்தோடு இந்த வெளியுற்றையை வழங்குவதற்கு நான் விளைகின்றேன். அவை நான் அதிக நேரத்தினை எடுத்துக்கொள்ளாமல் இங்கே கூறியவர்கள் குறிப்பிட்டது போல கவிதை என்பது மிகவும் மூச்சான வீச்சான ஒன்று. எங்கள் வாழ்வியலில் சமூகத்திலே நடக்கின்ற பல்வேறு விதமான நிகழ்வுகளை, விடயங்களை வெளிப்படையாக வாய் திறந்து பேச முடியாத விடயங்களை கூட மிகவும் இலகுவான முறையிலே சொல்லக்கூடிய ஒரு ஊடகமாக கவிதை இருந்திருக்கிறது. அவை அந்த கவிதையை வெறுமனே ஒரு கவிஞனாக நின்று படைக்காமல் ஒரு கல்வி புலத்தோடு தன்னுடைய நிர்வாக ரீதியான அனுபவங்களோடும் ஆற்றலோடும் இந்த கவிதையை படைக்க முற்பட்டதுதான் ஜெயசீலன் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வெற்றி என்பது என்னுடைய ஒரு கருத்து. இது அவருடைய நாலாவது வெளியீடு. அவை பொதுவாக கவிதைகளை பற்றி பேசுகின்ற பொழுது லலீசன் அவர்கள் குறிப்பிட்டது போல கவிதையில் பொருண்மை இருந்தால் போதுமா, சந்தம் இருந்தால் போதுமா, இல்லை இரண்டும் இருக்க வேண்டுமா என்ற வாதங்கள் இருக்கின்றன. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் அப்பாலே ஒரு கவிதை எப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி மிக்க கவிதையாக மாறிவிடுகிறது என்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த படிமம், குறியீடு, அணி போன்ற பல்வேறு விடயங்களை கவிஞர் தன்னுடைய கவிதைகளிலே இணைத்துக் கொண்டு கருத்துக்களை சொல்ல முற்படுகிற பொழுதுதான் வாசகர்களை பல கோணங்களிலே சிந்திக்க வைக்கின்றது. அவை அந்த ஒரு சக்தியை கவிஞர் ஜெயசீலன் அவர்களுடைய இந்த கவிதை படைப்புகளின் ஊடாக நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதுதான் அவருடைய கவிதை வாழ்வின், இந்த உலகில் கவிதை பயணத்தினுடைய வெற்றிக்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றது. இங்கே பேசுகின்ற பொழுது லலிசன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இது செல்ஃப் யுகம். அவை இப்பொழுது இருக்கின்ற செல்போன்களை பற்றி அவர் பேசினார். நான் இன்னொரு விதமாக யோசித்தேன், இங்கே இருக்கின்றவர்கள் எல்லாரும் செல்ஃபிஷாகத்தான் கூடுதலாக வாழ்கிறார்கள். ஆகவே சுயநலம் மிக்கவர்கள் கூடுகிற உலகம் என்பதனால் தான் அவர் செல்ஃப் யுகம் என்று பாவித்தார் என்று கூட இந்த சக்தி அவருடைய கவிதைகளிலே இருக்கின்ற வரிகளிலே கையாளுகின்ற ஒரு ஆற்றல் ஜெயசீலன் அவர்களிடம் இருந்திருக்கிறது என்பது இந்த கவிதைகளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. இதைவிட இந்த கவிஞர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சில பேர் முதலிலே படைப்பை வெளியிடுகிற பொழுது மிக உச்சமாக அந்த படைப்பு இருக்கும், அல்லது முதலிலே தொடங்கி இரண்டாவது படைப்பிலே உச்சத்தை தொடுவார்கள். அப்படியே செல்லுகின்ற பொழுது பின்னர் ஒரு வீழ்ச்சி, ஒரு எல்லை உச்சிக்கு போய் ஒரு வீழ்ச்சி அடைகிற நிலையை நாங்கள் காண்பது வழமை. ஆனால் ஏசிலன் அவர்களுடைய கவிதைகளிலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஒரு துடிப்போடு, ஒரு பொருட்சரிவு, மற்றது படிக்கின்றவர்களுக்கு எங்களுடைய நியமான யதார்த்தத்தை மனதிலே ஏற்றுகின்ற ஒரு உணர்வு இங்கே இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுதான் இந்த கவிதையிலே இருக்கின்ற சிறப்பம்சம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவை ஒரு சிறிய உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே எங்களுடைய மருத்துவ பீடத்தினுடைய பீடாதிபதி டாக்டர் பாலகுமார் அவர்கள் இருக்கின்றார்கள். இன்று காலை எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே மூதவை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்பொழுது நான் இந்த புத்தகத்தை கையிலே வைத்து இடைக்கிட வாசித்துக் கொண்டிருந்தேன். அருகிலே இருந்த பீடாதிபதி அவர்கள், தனக்கும் அழைப்பு இருக்கின்றது, இந்த நூலை வாங்கி பார்த்து சில கவிதைகளை படித்த பின்னர் சொன்னார், நல்லா எழுதியிருக்கிறார், கட்டாயமா நான் இன்றைக்கு இந்த வெளியீட்டுக்கு வந்துதான் ஆக வேண்டும். அந்த கவிதைகளை படிக்கின்ற பொழுது வாசகர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு தன்மையை ஏசிலன் அவர்களுடைய கவிதையிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவை 80 பக்கங்களிலே ஏறத்தாழ 57 கவிதைகளை கொண்ட வகையிலே இவருடைய இந்த 4வது படைப்பு புயல் மலைக்கு பின்னான பொழுது, இதிலே அந்த தலைப்பிலே ஒரு கவிதை கூட இருக்கின்றது. அவை உள்ளே நுழைந்து நான் அதிகமாக கவிதைகளை பற்றி சொல்லவில்லை, ஏனென்றால் இங்கே 2 ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய கடமையை நான் எடுக்கவில்லை. இந்த கவிதைகளை படித்து பார்த்த பொழுது என்னுடைய மனதை தொட்ட சில கவிதைகள், 8வது பக்கத்திலே நிச்சயங்கள் அற்ற நெடுவாழ்வு என்று அந்த மீனவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் பயன்படுத்தி இருக்கின்ற சில மீனவர்களுடைய வாழ்க்கையில் தொழில் ரீதியாக அவர்கள் கையாளுகின்ற சொற்களை மீனவர்களோடு இணைவுபடுத்தி இருப்பது ஒரு ரசனையை எனக்கு தந்ததை நான் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. மீனவர்கள் மீனை பிடித்து விற்பார்கள், விற்க முடியாதவற்றை கருவாடு ஆக்குவார்கள். ஆனால் இவருடைய கவிதையில் மீனவர்களே கருவாடாகிறார்கள் என்ற ஒரு விதத்திலே அவருடைய அந்த கவிதைகள் அமைந்திருப்பதையும், மற்றது அவர்களுடைய வயிற்றிலே இருக்கின்ற பசியை அவர் நெருப்பாகவும் சித்தரித்து எழுதியிருக்கின்ற கவிதைகள் படிப்பதற்கு மிகவும் ஒரு ஈர்ப்பை கொடுத்தது. அதே போல அவர் ஒரு பிரதேச செயலர், அவை சில வரையறைக்குள்ளே இருந்து தன்னுடைய செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றாலும் கூட அந்த வரையறைக்குள்ளே இருந்து வரையறையை மீறுகின்ற அளவுக்கு கவிதை இருக்கிறது என்று சொன்னால் அந்த உள்ளத்திலே இருக்கின்ற அந்த உணர்வுகளுடைய உத்வேகம் உண்மையாக அவருடைய கவிதைகளில் வேலை செய்திருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது எலும்புகளும் பெண்கள் உள்ளாடைகளும் நேற்று கைவிடப்பட்ட காவலரண்களிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டன. இந்த கவிதை அவருடைய இந்த செயற்பாட்டை நாங்கள் அடையாளம் காண்பதற்கு ஒரு உதாரணமாக இருந்திருக்கின்றது. அவை கவிதைக்குள்ளே என்ன இருக்கின்றது என்பதை நான் சொல்ல வரவில்லை. அதேபோல் ஒரு கவிஞர்கள் அல்லது எழுத்தாளர்கள் சமூகத்தை எப்பொழுதும் ஆற்றுப்படுத்துகின்றவர்களாக அல்லது சமூகத்துக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய இலக்கிய சமூகத்திலே எதிர்பார்க்கப்படுகின்றது. கடுமையான மற்றவர்களால் விளங்கிக் கொள்ள முடியாத சொற்களை பயன்படுத்தி தன்னுடைய வித்துவத்தை வெளிப்படுத்துவதும் அல்லது சந்தத்தோடு தன்னுடைய பொருட்சரிவை காட்டுவதற்காக பொருளற்ற கவிதைகளை படைப்பதும் எதிர்பார்க்கப்படவில்லை. அவை கவிஞர்களிடமிருந்து உண்மையான ஒரு ஆத்மீக ஆன்மீக உணர்வை இந்த சமூகம் எதிர்பார்க்கிறது. அந்த ஆத்மீக அதாவது ஆன்மீக ரீதியான உணர்வுகள் ஏசிலன் அவர்களுடைய உள்ளத்தில் ஆழவே இளையோடி இருக்கின்றது என்பதை இந்த கவிதைகளினுடைய படைப்புகளிலே இருந்து நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு நல்ல உதாரணமாக அவருடைய வழிப்படுத்து என்கிற கவிதை, தன்னை தான் வழிதவறை செல்லுகின்றேன் என்பதை ஒப்புக்கொண்டு தன்னை வழிப்படுத்த வேண்டும். அவை இந்த பூமியிலே மேலே இருப்பவர்கள் யார், கீழே இருப்பவர்கள் யார், அப்படி பார்ப்பதற்கு எந்த இடமுமே இல்லை என்பதனை சொல்லுகிறார். புல்லுக்கும் நோகாமல் பூமியில் நடக்கின்ற வல்லமையை தா இறைவா என்ற அந்த கவிதையிலே அவருடைய அந்த சிந்தனையை, அந்த உள்ளத்திலே இருக்கின்ற உணர்வுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவை மொத்தத்தில் ஏசிலன் அவர்களுடைய இந்த கவிதை பல்வேறு உணர்வுகளை, எங்களுடைய மண்ணிலே நடந்த பல்வேறு விதமான நிகழ்வுகளை மனக்கண் முன் கொண்டு வந்திருக்கிறது. சொல்ல வேண்டிய விடயத்தை தன்னுடைய பேனா வரிகளினூடாக கச்சிதமாக சொல்லியிருக்கின்றார். முள்ளிவாய்க்காலிலே மக்கள் பட்ட துன்பத்தினையும் கைவிடப்பட்ட அந்த வாகனங்களினுடைய துண்டங்களையும் இங்கே அவர் தன்னுடைய கவிதைகளிலே சொற்களாக பயன்படுத்தி பல்வேறு நிகழ்வுகளை இங்கே பதித்திருக்கின்றார். ஆகவே இந்த கவிதை நூல் எங்களுடைய மண்ணை பொறுத்தவரையிலே பல்வேறு விடயங்களை ஆவணப்படுத்துகின்ற ஒரு விடயமாகவும் இருக்கின்றது என்ற அடிப்படையில் இவருடைய இந்த புயல் மலைக்கு பின்னான பொழுது என்கின்ற இந்த நான்காவது கவிதை நூலை வெளியிட்டு வைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருடைய கவிதை பயணம் தொடர வேண்டும், மேலும் மேலும் பல்வேறு விதமான ஆக்கங்கள் எங்கள் சமூகத்துக்கு கிடைக்க வேண்டும், அதற்குரிய அந்த பலனை இறைவன் வழங்க வேண்டும் என வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
பெரியோர்களே, இப்பொழுது முக்கியமான ஒரு நேரம், நூல் வெளியீடு இப்பொழுது இடம்பெறுகிறது. வெளியீட்டுரை நல்கிய யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்கினிய பேராசிரியர் தே வேல் நம்பி அவர்கள் கவிஞராக கூட தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார். புத்தூர் மண் சார்ந்து தன்னுடைய பெயரை புனைந்து பல கவிதைகளை அவர் பத்திரிகைகள் வாயிலாக வெளியிட்டு ஒரு நூலை கூட படைப்பாக்கம் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பெருந்தகை இப்பொழுது இந்த நூலை வெளியிட்டு வைக்கிறார். இதனுடைய முதற் பிரதியை நாடறிந்த நற்கவிஞர் இயக்கச்சி சி கருணாகரன் அவர்கள் இப்பொழுது பெற்றுக் கொள்வார்கள். அவரை அன்பு பாராட்டி மேடைக்கு அழைக்கிறோம். பேராசிரியர் வேல்நம்பி அவர்கள் நூலை வெளியிட்டு வைக்க இயக்கச்சி கருணாகரன் அவர்கள் அதனை பெற்றுக் கொள்வார்கள். பெரியோர்களே, அடுத்து கௌரவ பிரதி. கௌரவ பிரதியை பெறுகிறார் கலாபூஷணம் சி குமாரசாமி அவர்கள். நாவற்குழி மண்ணை சார்ந்தவர், பல நாவல்களை வெளியிட்டிருக்கிறார். இறுதியாக அவருடைய நாவல் பயிர்மேயும் வேலிகள் என்கின்ற தலைப்பிலே நாவற்குழியிலே வெளியீடு செய்யப்பட்டது. ஒரு மூத்த எழுத்தாளராக தன்னை அடையாளப்படுத்திய நாவற்குழியூர் கலாபூஷணம் சி குமாரசாமி அவர்கள் இப்பொழுது கௌரவ பிரதியை பெற்றிருக்கிறார்கள்.
தொடர்ந்து சிறப்பு பிரதிகளை எங்களுடைய பேராசிரியர் அவர்களே வழங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். முதலாவதாக எங்களுடைய இந்த எனது சொந்த மண் நல்லூர், இந்த நல்லூர் பிரதேசத்தினுடைய நிர்வாக அதிகாரி பிரதேசியலர் செந்திலந்தன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்த சிறப்பு பிரதியை இங்கே வந்திருக்கின்ற எனது நீண்டகால நண்பன் சானா பத்மநாதன் ஐயா அவர்கள். இவர் சிலாபம் முனீஸ்வரன் தேவஸ்தானத்தினுடைய நிர்வாக சபையினுடைய நிர்வாகத்தராக இருக்கின்றார். அதே நேரத்திலே எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே சமஸ்கிருதத்துறையிலே விரிவுரையாளர் இருக்கிறார். நாங்கள் இருவரும் தான் முதல் முதல் பாடசாலைக்கு ஒன்றாக கையை பிடித்துக் கொண்டு போனவர்கள். இன்றும் அதே அன்போடு அவர் இருக்கின்றார். அடுத்ததாக பிரதேச செயலர் கோப்பாய் அவர் எங்களுடைய இந்து கல்லூரியின் சக மாணவன். அவரை அந்த ரீதியிலே இந்த இடத்திலே அன்போடு அழைக்கின்றார். அடுத்த சிறப்பு பிரதியை உடுவில் பிரதேச செயலர் அன்புக்குரிய நந்தகோபாலன் அவர்களை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன். நாங்கள் எல்லோரும் சமகாலத்திலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே கல்வி பயின்றவர்கள். நிர்வாக சேவையிலும் எங்களுடைய 22 பேர் யாழ் மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட போது 14 பேர் யாழ் இந்து கல்லூரியிலிருந்து தெரிவு செய்யப்பட்டோம். அது எங்களுக்கு பெருமை உண்மையிலே. எனவே உங்களுடைய நண்பர்கள் அவர்கள் என்றும் எங்களுடன் உறுதுணையாக இருப்பவர்கள். அவர்களை இந்த இடத்திலே அழைத்ததற்காக மகிழ்கின்றோம். அடுத்ததாக கிராம சேவையாளர் தயாபரன், இவர் கோப்பாய் பிரதேச செயலகத்திலே கிராம சேவையாளர் இருக்கிறார். நானும் இவரும் தான், இவரும் இன்னும் ஒரு நண்பர், அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். நாங்கள் மூவரும் தான் முதல் கவிஞர் முருகையனிடம் வீடு தேடி சென்று கவிதை பழகினோம். அவருக்கு கவிதை, அவர் இரண்டாவது வகுப்பிலே வராம விட்டு விட்டார். அவர் கிராம சேவையாளராகவே இருக்கின்றார், ஆனால் இன்றும் ஒரு நீண்ட கால ஆத்மார்த்த நண்பர். அடுத்ததாக எங்களுடைய மதி கலர்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அவர்கள் திரு சதீஷ். என்னுடைய இந்த இரண்டு சென்ற ஆண்டு புத்தகமும் இந்த வருட புத்தகத்தையும் அவர் தான் இங்கே பதிப்பிட்டு வந்திருக்கின்றார். மிகச்சிறப்பாக அவர் செயற்படுகின்றார் அவருக்கும் இந்த இடத்திலே. அடுத்ததாக எங்களுடைய நல்லூர் நண்பர்கள் சார்பிலே எங்களுடைய மணிராஜா அவர்கள், அவர் தெல்லிப்பளை பிரதேச சபையினுடைய எதிர்க்கட்சி உறுப்பினராகவும் இருக்கின்றார். அவரையும் அன்போடு அழைக்கின்றேன். எங்களுடைய கண்டாவளை பிரதேச செயலர் முகுந்தர் இங்கே வந்திருக்கின்றார். அன்போடு அவரை அழைக்கின்றேன். அவரும் கம்பன் குடும்பத்திலே எங்களோடு மிக நீண்ட காலமாக இணைந்து இருப்பவர். இலக்கியத்தின் பால் மிகுந்த ஈடுபாடுடையவர். அவரை இந்த இடத்திலே இந்த சிறப்பு பிரதியை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வேன். இந்த இடத்துல உண்மையிலே நான் இந்த சிறப்பு பிரதி என்று சும்மா எல்லாருக்கும் கொடுக்கிறதை நான் அவ்வளவு ஏற்றுக்கொள்வதில்லை. என்னோடு மிகவும் அன்போடும் நெருக்கமாக இருந்தவர்கள். அதுக்காக நீங்கள் அப்படி அல்ல என்று அல்ல, 10 பேருக்கு சில பிரதி, என் இவருக்கு உங்களுக்கு பிரதிகள் வரும், நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளலாம்.
பெரியோர்களே, இப்பொழுது நூல் நயப்புரைகள் இடம்பெற இருக்கின்றன. கவிஞர் சோபா அவர்கள் தொடர்ந்து இன்னும் ஒரு நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டிய தேவையிலே இருக்கிறார். இருந்தாலும் அவருடைய முன் அனுமதியோடு கவிஞருடைய விருப்பத்திற்கு இணங்க இங்கே ஒரு கௌரவிப்பு ஒன்றை நிகழ்த்த இருக்கிறோம். இந்த நூலை மாத்திரமல்ல, இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே பல நூல்களை அழகாக அச்சிட்டு இந்த தமிழன்னைக்கு தமிழ் தொண்டு புரிந்து கொண்டிருக்கின்றவர்கள் வரிசையிலே மதி கலர்ஸ் நிறுவனத்திற்கு ஒரு சிறப்பான இடம் இருக்கிறது. அந்த வகையில் கவிஞருடைய எங்கள் கவிஞர் ஜேசீலனுடைய நூல்களை மிக அழகாக காலநேரம் பாராது அச்சமைப்பு செய்து அழகுற வடிவமைத்து தந்திருக்கக்கூடிய மதி கலர்ஸினுடைய உரிமையாளர் திரு சதீஷ் அவர்கள் இப்பொழுது எங்களுடைய மூத்த பேராசிரியர் சிவலிங்கராஜா ஐயா அவர்களால் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுவார். கவிஞர் ஜெயசீலன் அவர்கள் அவருக்கு மாலை சூட்டி, கவிஞர் சோபா அவர்கள் மதி கலர்ஸ் உரிமையாளர் சதீஷ் அவர்களுக்கு மாலை சூட்டி மதிப்பளிப்பார். பெரியோர்களே, இப்பொழுது நூல் நயப்புரை இடம்பெறுகிறது. அந்த வரிசையிலே இரண்டு ஜாம்பவான்கள் இங்கே நூல் நயப்புரை நல்க இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த நூல் நயப்புரை இடம்பெறுகின்ற இந்த நேரத்தில் அவையோர் இந்த புத்தகத்தை பெறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. இங்கே இந்த நூலை இப்பொழுது அவையிலே விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். விரும்பியவர்கள் அதனை பெற்றுக் கொள்ளலாம். இந்த நிலையில் இலக்கிய ஆர்வலர்களுக்கு எங்களுடைய பண்டிதர் கடம்பேஸ்வரன் ஐயா அவர்கள் விடுத்த ஒரு அறிவித்தலையும் இங்கே நல்க வேண்டும். தெல்லிப்பளை கலை இலக்கிய களமும் ஆரிய திராவிட பாஷா விருத்தி சங்க பண்டித மாணவரும் இணைந்து நடத்துகின்ற நூல் வெளியீட்டு விழா, கடம்பேஸ்வரனுடைய இரு நூல்கள் என்கின்ற வகையில் இலக்கண மரபு வரலாற்று ஆய்வு நூலும், தமிழ் இலக்கிய திறனாய்வும் கோட்பாடும் என்கின்ற நூலும் நாளைய தினம் பிற்பகல் 3 மணிக்கு இணுவில் இந்து கல்லூரியிலே நடைபெற இருக்கிறது என்கின்ற ஒரு நல்ல தகவலையும் உங்கள் முன்வைத்து, இப்பொழுது எங்களுடைய மூத்த கவிஞர் அண்மையிலே பவளவிழா கண்ட பெருந்தகை என்னுடைய ஆசான் சோப்பாய்யா அவர்கள் இப்பொழுது நயப்புரை நல்குவார்.
இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற லலிசன் அவர்களே, வெளியீட்டுரை நிகழ்த்திய பேராசிரியர் வேல்நம்பி அவர்களே, நயனை கிருபானந்தா அவர்களே, இந்த ஆய்வுரையை என்னை தொடர்ந்து நிகழ்த்த இருக்கின்ற பேராசிரியர் நண்பர் சிவலிங்கராஜா அவர்களே, புயல் மழைக்கு பின்னான அவையில் கூடியிருக்கிற பெரியோர்களே, ஆர்வலர்களே, புயல் மழைக்கு பின்னான பொழுது என்ற இந்த கவிதை தொகுப்பை வழமை போல நான் மதிப்பீடு செய்ய இருக்கிறேன். வழமை போல என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால், இதற்கு முன்பு ஜெயசீலன் வெளியிட்ட 3 நூல்களுக்கும் நான் 3 வெளியீட்டு விழாவிலும் கலந்து உரையாற்றியிருக்கிறேன். அந்த அளவுக்கு என்ன சொல்லலாம், இன்டிஸ்பென்சபிள் என்று சொல்லலாம். ஜெயசீலன் நிகழ்ச்சி என்றால் சோப்பா இருப்பார் என்ற மாதிரி ஒரு ஜெயசீலன் எனக்கு நிரம்ப பிடிக்கும். மகாகவி சொன்னார், இல்லை பாரதிதாசன் சொன்னார், பொருளற்ற பாட்டுக்களை தமிழர் புத்தமுதன்று கை தாளமிட்டார். அப்படியான ஒரு தலைமுறை வந்துடுமோ என்று நான் அஞ்சிக் கொண்டிருக்கிற நிலையில் என்னுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறவர் ஜெயசீலன். அவரோடு பல கவியரங்கங்களிலே கவிதை படித்திருக்கிறேன். என்னுடைய தலைமையிலே அவர் பல கவிதைகள் அரங்கேற்றியிருக்கிறார். இங்கே முன்பு தலைவர் குறிப்பிட்டது போல கவிதைக்கு ஓசையும் ஒரு இன்றியமையாத கூறு என்பதை நிலைநாட்டி வருகிற சில இளங்கவிஞர்களே ஜெயசீலன் ஒருவர். அவருடைய கவிதை படிக்கிறது மிக சுகமாக இருக்கும். சுகம் என்று சொல்றது இந்த சங்கீதக்காரர் சொல்ற சுகம் கிட்ட ஒரு சுக அனுபவமாக இருக்கும். சொல்லும் பொருளும் கைகோத்து கொண்டு அவருடைய கவிதையிலே வரும். நிதர்சனமான விஷயங்களை பற்றியெல்லாம் அவர் எழுதியிருப்பார். இந்த நூலும் இதனுடைய தலைப்பும் ஒரு கவிதை பாங்கான தலைப்பு, புயல் மழைக்கு பின்னான பொழுது. இந்த புயல் மழை என்ன, அது பார்த்தா ஒரு புது தொடர் மாதிரி, ஒரு புது பிரயோகம் மாதிரி இருக்கு. புயல், புயலோடு சேர்ந்த மழை, இப்போ சைக்ளோன் அல்லது சூறாவளி அப்படி என்று விளங்கிக் கொண்டார். ஆனால் அவர் சொல்றது பௌதிகமாக வருகிற புயல் மழை அல்ல. இந்த நாட்டிலே குறிப்பாக வடக்கு கிழக்கிலே 2009 மே மாதத்திலே அடித்த அல்லது முற்கூறிலே அடித்து கொண்டு போய் மேயில முடிந்த சூறாவளி, அந்த சூறாவளிக்கு பின்னான பொழுது எப்படி இருக்கும். இதெல்லாம் எழுத்து பேன பிடிக்கிறவர்கள் எல்லாம் எழுத தயங்குகிற விஷயங்கள். சுதந்திரமாக எழுத இயலாது, எழுதினால் எங்கே உண்டல் வெளியில வெளிநாட்டில் போயிருந்து எழுதலாம், இந்த நாட்டில் இருந்து எழுதினால் வில்லங்கத்தை வெளியில போகிற ஊனான மடியில் கட்டி வச்ச மாதிரி இருக்கும். அப்ப அப்படியான ஒரு சூழ்நிலையில் இங்கே வேல்நம்பி அவர்கள் சொன்னது போல இந்த கவிதை ஒரு வசதியான வாகனம், ஏனென்றால் ஊடகமாக விஷயங்களை சொல்லிக் கொண்டு போக முடியும். புயல் மழை என்றதே எதென்று நாங்கள் புரிந்து கொள்ளலாம், அதற்கு பின்னான பொழுது எப்படி இருக்கும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆங்காங்கே சில விஷயங்களை இங்கே ஏற்கனவே சுட்டிக்காட்டப்பட்டது என்னென்றால், இந்த புயல் மழைக்கு பின்னான பொழுது என்ற மகுட கவிதையிலே அங்கே ஒரு கப்பல் கலங்கர விளக்கமும் தகர்ந்து போச்சு. கலங்கர விளக்கம் தானே வழிகாட்ட வேண்டியது, கலங்கர விளக்கமும் தகர்ந்து போச்சு. எது கலங்கர விளக்கம்ன்றதுக்கு ஆறார் சமன்பாடுகளை போட்டு பார்த்துக்கொள்ளலாம். கப்பல் மட்டும் ஒரு மாதிரி அடியுண்டு அப்படி பாய் கிழிஞ்சு, நான் அதுக்கு அங்கால வியாக்கியானம் பாய் கிழிஞ்சு எல்லாம் இதன்று கப்பல் மட்டும் வந்து சேருது. அதில் கப்பலிலே தப்பி கரைமின்ட சிப்பந்தி சின்னஞ்சிறுசுகள் திருசங்கு சொர்க்கத்தில், திருசங்கு சொர்க்கம் அங்காலியா இஞ்சாலியான்னு தெரியாது, சிறை மீண்ட செல்வங்கள் செல்லாத காசுகளாய் தெருக்களிலே எறிய இவரவரோ பொறுக்குகிறார். எப்படியாக போகுது? அரிதாரம், அழகு, அலங்காரம், ரம்பைகளின் திருநடனம், பரிசுமலை, திக்விஜயம் என காட்சி மாறியொரு போதையிலே மயங்கி கிடக்குதங்கள் வாழ்வு. அதுக்குள்ள கன விஷயம் சொல்லியாச்சு. இப்ப இங்க செல்போன் செல்பி இதுகளெல்லாம் சொன்னார்கள். அதுகளும் இந்த அரிதார வரிசையில சேர வேண்டியதான். எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கினா பாவங்களா கிடக்கு, இப்படி பிடிச்சு கொண்டு தெருவிலே இதிலே மோதி சத்திரங்கள் போல கிடக்கு போய் ஏதோ புலனை எங்கேயோ விட்டு கொண்டு இப்படி போய் கண்ணுக்கு முன்னுக்கு உள்ளதுகளை பார்த்துக்கொண்டு வன் பாரதி சொல்லி வச்சிருக்கான். தமிழனுக்கு தரித்திரம் பிடிச்சது நிலத்தை பார்த்து நடந்து இவன் வானம் எவ்வளவு உன்னதமானதுன்னு நிமிர்ந்து பார்க்கிறான். இல்ல இந்த என்ன விண்ணை நிமிர்ந்து உடுத்தொகுதியை இதையெல்லாம் நோக்காமல் மண்ணை பார்த்து கொண்டு தமிழன் கிரிகிறதால தரித்திரம் பிடிச்சதுண்டு பாரதி எழுதியிருக்கான். இப்ப பாரதி இருந்தா இதைத்தான் எழுதுவான். நான் இந்த நவீனத்துக்கு எதிரி அல்ல. என் கையிலும் ஆக குறைஞ்சபட்சம் ஒரு செல்போன் இருக்கு. அதுக்கு அப்பால பேஸ்புக் ட்விட்டருக்கு நான் போகவில்லை, போக துணியில்லை. பேஸ்புக் நேர கடத்தல், நேர வியர்த்தம் என்றது ஒரு அபிப்பிராயம் மனதில் பதிஞ்சிட்டு. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், எவ்வளவு நேரம் பேஸ்புக்கில் செலவழி? ஒரு 3 மணித்தியாலும். எடா, 3 மணித்தியாலும் பரஸ்பரம் முதுகு சொறிஞ்சு அவன் உன்னை பாராட்டி நீ அவனை பாராட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து மூன்றாம் அவனை பாராட்டி அவன் எழுதினதை இவன் திருடி எழுதுறதுக்கு 3 மணித்தியாலத்தி ஒரு நாள் செலவழிக்கல் எவ்வளவு கொடுமை. இப்படி இருக்கு. அது ஒரு ஒரு சைடு. அது இந்த வசதிகள் என்று ஒரு சைடு. அப்ப கப்பல் மீண்டு வருகிறது. எல்லாம் நொந்து போய் அடிச்சு இப்ப வரைக்க திருகி முலையறிந்து திசை தீக்க திராணியற்று சிதைந்த முலைகளோடு தெரிகிறார் கண்ணகிகள். புதிதாய் கனவுகளை புனையும் வரலாற்று விதி செய்ய உதவ வேண்டும் இணங்கி வாழும் வீடனர்கள். புதிய வரலாறு படிக்க வேணும். அதுக்கு இப்பொழுது துதியா இணங்கி போகிற வீடனர்கள் கொஞ்சம் பிணங்கி நின்று கொண்டு ஆதரவு தர வேண்டும் என்ற ஒரு அதுக்குள்ளே ஒரு செய்தி சொல்லியாச்சு. இந்த நிச்சயங்களற்ற வாழ்வை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. சூன்யமாய் கிடக்கும் சுழலந்த நிலம் மீதும் எத்தனையோ பேரின் கனவுகள் ஈடுறா கற்பனைகள் மீதும் இன்று வெற்றிடமும் அங்கங்கே புற்களும் தான் சாட்சிகளாய் மிஞ்சிடுது. கற்பனைகள் இருந்த இடத்த, கனவுகள் இருந்த இடத்த புல்லும் வெற்றிடமும் தான் மிஞ்சி இருக்குது என்று சொல்லியிருக்கிறார். இந்த நிச்சயங்களற்ற வாழ்வு, இந்த யுத்த நெருப்பு எப்படி அடிச்சது, அதை பற்றி அதற்கு முன்பொண்டு பேராசிரியர் சண்முகலிங்கன் குறிப்பிட்டார். அது ஒரு ஒரு நல்ல ஒரு சமரி, ஒரு சுருக்கம் திரட்டி ஒரு கேப்சியூலா தந்த மாதிரி எல்லாம் இருந்திருந்து முன்னுக்கு ஒரு நீண்ட வரிசை ஒரு பட்டியல் போடுறார் என்னென்ன இருக்குண்டு. இப்ப நிவாரண வரிசையில் வதங்கிய அவமானம் இப்ப இல்லை, நீங்க போய் நிவாரணத்துக்கு எடுக்க தேவையில்லை. உறக்கமில்லா இரவுகள், தலைகாட்ட முடியா அனற்பகல்கள் எவையும் இன்றில்லை. அன்றில்லா அனைத்தும் நம் கவலை கலைத்ததின்று காற்றும் தடையில் இல்லை. எல்லாம் இருந்திருந்தும் ஏதோ வெறுமை இன்னும் இங்கே விரியுதென்று சொல்கிறாய் நீ. என்ன இல்லை? எல்லாம் இருந்தது ஆனா ஏதோ ஒன்று இல்லாத மாதிரி கிடக்கு. எல்லாம் இருக்குது ஏதோ ஒன்று இல்லாத மாதிரி கிடக்கு. அந்த இல்லாதது என்ன? இதுதான் கேள்வி. கவிஞர் கேள்வியை வைத்து போகிறார். இந்த தொகுதியில் எனக்கு பிடித்த கவிதை மிக இயல்பாக நெடுக நாங்கள் இங்கே லலிசன் சொன்னார் ஜெயமோகன் நாங்கள் யுத்தத்தை விட்டால் எங்களுக்கு பாடு உண்டும் இல்லையன்ற மாதிரி உள்ள பிரச்சனை என்னென்னா வெளிநாடுகளில் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் எழுதுறதெல்லாம் கிடைக்கிறதில்லை. வல்லவர்கள் சிலதை அங்கே போட்டு விடுவார்கள், அது வரும். சிலதை நெட்டில் வரும். இப்படி வந்து பார்த்து பார்க்கிறது தான் உலகம் என்று யானை கண்ட குருடர்கள் மாதிரி ஒரு கூரை பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த சலனம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் எழுதி கொண்டிருக்கிறவர்களுடையது அவர்களுக்கு பார்க்க கிடைக்கிறதில்லை. அப்ப பார்த்தால் யுத்தம் பற்றிய விஷயங்கள் தான் வந்து கொண்டிருக்கின்ற உடனே யுத்தத்தை விட்டால் யாழ்ப்பாண தமிழக அல்லது ஈழத்தமிழனுக்கு எழுத ஒன்றுமில்லை என்று நினைக்கிறார்கள் தமிழகத்து விமர்சகர்கள். இந்த குழலோலம் என்ற கவிதையை பாருங்க. இது யுத்தம் பற்றியதில்லை, ஆனால் மிக நல்ல ஒரு கவிதை. ஏனென்றால் இந்த குழல் என்றது வேங்குழல் அல்லது மூங்கில் புல்லாங்குழல். அப்ப ஒரு ஒரு சின்ன ஒரு விசாரம் மாதிரி, புல்லாங்குழலின் துளைகள் அதன் வாய்களா, புல்லாங்குழலின் துளைகள் அதன் நாசிகளா, புல்லாங்குழலின் கண்ணீராய் துயரைசை வழிவதனை கண்டுள்ளேன், ஒப்பாரி ஓலம் எனப் பெருகும் அதன் குரலை கேட்டுள்ளேன், தனது உரித்தாக எங்கோ சடைத்திருங்கும் வனமூங்கிச் சொந்தத்தை தேடியது அழுதுடுதா. இந்த புல்லாங்குழல் ஏதோ ஒரு காட்டில இருந்த மூங்கில் தோப்பில இருந்து வந்தது. இப்ப அதை பிரிச்சு கொண்டு வந்து இஞ்சி அதுக்கு போட்டு ஒட்ட போட்டு வாசிக்கிறான். இதுக்குள்ளால வார சோகம், சோகமான இசை என்ன? என்னுடைய சொந்தத்தை விட்டு பிரிஞ்சு வந்தனே, அங்க போக இருக்குமா, அது என்ன மாதிரி என்று அதனுடைய ஏக்கமா. புல்லாங்குழல்கள் பொழியும் இசை நிலை மெல்லியதாய் சோகம், பிரிவு துயர் எங்கும் கேட்டறியா பெருமூச்சு கேள்வி பல என்று மீட்டப்படுவதனை எப்போதும் உணர்கிறேன். மூங்கில் ஒரு புல்லாங்குழலான தெய்வ வரமா? மூங்கில் ஒரு புல்லாங்குழலானதும் வரமா? புல்லாங்குழலாதல் மூங்கிலுக்கு சாபம் அதா. இந்த புல்லாங்குழலுக்கு வரமா இப்படி இசையை பொழியுது, புல்லாங்குழலுக்கு சாபமா தன்னுடைய கூட்டத்தை விட்டு பிரிந்திருக்கு. ஒரு புதிய வெளிச்சம், புதிய சிந்தனை. அது மாதிரி ஜெயசீலன்லேயும் வந்து நிறைய கனவுகளை பற்றி எழுதுவார். அவருடைய ஒரு தொகுதிக்கு பேர் கனவுகளின் எல்லை. அப்ப இங்க ஒரு கவிதை, கனவுகளின் குழந்தைகள். கனவு புது உலகை காட்டியமை வியக்க வைக்கும் சுற்றுலா வழிகாட்டி. இந்த கனவுண்டா என்ன? இந்த கனவை பற்றி ஆராய்ஞ்சவன் பாருங்க, சிக்மண்ட் ஃப்ராய்டன் ஒரு பெரிய பெரிய உளவியல் சைக்கியாட்டிஸ்ட், உளவியல் சிகிச்சையாளர், 2 வால்யூம் புத்தகங்கள் எழுதியிருக்கிறான். தான் சந்தித்து தன்னுடைய சிகிச்சைக்கு வந்தவர்களுடைய கனவுகள், அவர் சொன்னதுகளை கேட்டு கேட்டு அந்த கனவுகள் ஊடாக அவர்களுடைய உளத்தில் உள்ள நோய் என்னத்தை கண்டு சிக்மண்ட் ஃப்ரோய்ட் சுருக்கி சொன்னது என்னென்றால், நிறைவேறாத ஆசைகள் தான் கனவை வருகிறான். இது எங்கடை? இது எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு போகுது. கடவுள் கனவில் தோன்றினார், இனி வரப்போறத கனவு கண்டமென்றது எல்லாத்தையும் ஃப்ரோய்ட் அடிச்சு தூக்கி வீசிவிட்டான். தூக்கி வீசிட்டு ஃப்ரோய்டை மறுத்தவர்கள் இருக்கிறார்கள் வேற விஷயங்கள். அப்ப ஃப்ரோய்ட் சொன்னது என்னென்றால், நிறைவேறாத ஆசைகள் தான் கனவுகளாக வருகிறது. பட்டினத்தார் சொன்னார், மெய்யாய் இருந்தவை நாட்சில நாட்சில வெட்டவரும் பொய்யாய் பழங்கதையாய் கனவாய் மெல்ல போயினவை. மெய்யாய் இருந்தது, நாள் போக போக பொய்யாச்சு, பிறகு கனவாய் மெல்ல போயினவை, அப்படியே போயிட்டு. இதை அங்கீகரித்து அனுபவித்து பாரதி சொல்லுவான், வாழ்வு முற்றும் கனவென கூறிய மறைவல்லோருரை பொய்யுரை அன்று காண். இந்த வாழ்க்கையே கனவென்று சொன்னவன் சொன்னது பொய்யல்ல என்று பாரதி சொல்லித்தான் தன்னுடைய சுயசரிதையை பாடத் தொடங்குகிறான். அப்ப இந்த கனவுகளை பற்றி ஏசிலன் என்ன மாதிரி சொல்லுறார்? வாழ்வே கனவு, உலகைய பெருங்கனவாய் ஞான நிலை காணாத ஒரு அலை உருவார் கனாக்கண்டு. ஒவ்வொருவர் கனவும் ஒவ்வொரு விதம், அந்த ஒவ்வொருவர் கனவுகளும் போம்பாதை வேறு வேறு. ஒவ்வொருவர் கனவுகளும் காட்டு மூர்கள் பல நூறு. ஒவ்வொருவர் கனவுகளும் ஒன்றல்ல வெவ்வேறு. பூவுலகில் வாழும் ஜீவன் ஒவ்வொன்றுக்கும் கனவுகளும் உண்டு. விரும்பியோ விரும்பாதோ கனவுகளாம் மேய்ப்பர்கள் கட்டி அவள் தடுக்க அலைகின்ற மந்தகளாய் உயிர்களுக்கு யார் காப்பு? இந்த கனவுகள் மேய்ப்பர்கள் போல எங்களை கட்டி சாய்ச்சி கொண்டு போகுதோ, அதுக்கு பின்ன நாங்கள் அலைகிறோம், இதுகளுக்கு யார் காப்பு என்பது இவர் கனவுகளை பற்றி சொல்லுகிறது. இந்த மூச்சில இன்னொரு கனவை பற்றியும் சொல்லலாம். இது ஒரு சிங்கள கவிஞன் கண்ட கனவு. கவிஞனுக்கு பேர் ஆரியவன்ச ரணவீர. நான் மொழிபெயர்த்த கவிதைகளுக்கு சின்னஞ்சிறு கவிதை. கனவுகள் காண்பவன் ஒருவனே எனக்கு கல்யாணம் செய்து வைத்தார்கள். அவன் கனவுகளோ முடிவதாயில்லை. கனவுகள் உள்ளே நாம் முடிந்து விடலாம் அன்பே, முணுமுணுக்கிறான் அவன். இது ஒரு கவிஞனுடைய மனைவி. இதுக்கு தலையங்கம் கவிஞனுடைய மனைவி சொன்னது. கவிஞனுக்கு மனைவியா இருக்கிறது கஷ்டம், வலு கஷ்டம். அப்ப ஜெயசீலன் இன்னொரு இது சொல்ற, இந்த சில விஷயங்கள் இயற்கை. சண்மொழிகன் சொன்னார், இயற்கையை நேசிக்க வேணும். இயற்கையை நேசிக்காதவன் கவிஞனா இருக்கிறது எனக்கு. எல்லாத்திலும் ஒவ்வொரு புல்லிலும் ஒரு அழகு இருக்கின்ற முருகையன் கவிதை. ஒவ்வொரு புல்லின் இதழிலும் ஒரு அழகு இருக்கு, அதை நான் பாடுகிறேன் என்று முருகையன் கவிதை செய்திருக்கிறார். அப்ப இவர் பார்க்கிறது இந்த இதனை நிரம்ப பிடிச்சது. மலைகளுக்கு இடையில் மழை பெய்யுது, பிற இடவெளி இதுகளுக்கு இடையில். ஒரு முறை சில வேளையில இந்த கிரேட் மைண்ட்ஸ் எக்ரி என்று சொல்றது, நான் கிரேட் மைண்ட் இல்ல, கிரேட் மைண்ட்ஸ் எக்ரி என்று சொல்றது, இந்திரா காந்தி ஒரு பேட்டியில சொன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல ஒரு 4-5 பட்டியல் இட்டு, நல்ல வெக்க வீசுற நிலத்துல ஒரு மழை அடிச்ச பிறகு அதுல கிளம்பி வர மனம் எனக்கு பிடிக்கும் உண்டு. ஏன்னா பெரிய புதினமா இருந்த இது எனக்கும் தானே பிடிக்கும், இந்த மனுஷன் ரசனை இப்படி சமாந்திரமா எனக்கு ஓடி இருக்குன்னு சொல்லி. அப்ப இந்த மலைகளுக்கு இடையில ஒரு மலை, அதுகளுக்கு பிறகு இடையில வாரது, மழை விட்டும் காற்றில் ஈரழிப்பு வடியாத பொழுது குழுமை புரியோடி போய் இரவின் ஈரப்பதன் நிரம்பி மழைக்கு தயாராச்சு. இப்படியெல்லாம் சொல்லி வீழும் துளி மண்ணில் விழ ஓசை துளிர்த்திடுது, சாரல் வரும் காற்று தவழ்கிறது மழலை போல். இந்த காற்று வருகுது, சாரல் அடிக்குது, அது மழலை போல இருக்கு. பக்கத்து செடி இலைகள் மழைவடிந்து போன பின்பும் மிஞ்சிய துளிகளினை பூத்து வேர் திருப்பது போல் பூரித்து மழை குடித்து மதாளித்து அசைந்துள்ளன. மழை பொழிந்த பிறகு இந்த இலைகள் சுத்தி வர வீட்டில் பயிர் பேச்சை இருக்க வேணும், இல்லாதவைக்கு சொல்லி பிரயோசனம் இல்லை. பிளாட் வாழ்க்கை வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையே பிளாட், அதை சொல்லி பிரயோசனம் இல்லை. சுத்தி வர மரம் இருந்தால், மழை பொழிந்தால், மழை பொழிந்த பிறகு போய் அந்த மரங்கள் இருந்து அப்படி முழுகி இருக்கிற கோலத்தை பார்த்தால், அதிலிருந்து நீர் சொட்டுகிறதை பார்த்தால் எவ்வளவு பரவசம். என்னுடைய நண்பர் ஒருவர் எழுத்தாளர் வைத்திலிங்கம், அவர் என்ன செய்வார்னா ஒவ்வொரு நாள் பின்னேரமும் நிறைய பூ மரங்கள் நட்டிருப்பார், இந்த ஹோஸ் பைப்பிளை எடுத்து நல்லா தண்ணி அடிப்பார், ஆரைச்சோறுன்னு சொல்லுவோம் அப்படி அடிப்பார். அவரை சந்திக்க நான் பின்னேரத்தில் போனால் சொல்லுவார், எல்லாம் குளிச்சு நல்லா முழுகி இருக்கணும். அவரை பொறுத்தமட்டில் அந்த பயிர்கள் அது உயிர்கள், மனுஷரை போல நல்லா முழுகி போய் இருக்கணும் பார்த்து யோண்டு கேட்பார். அப்ப அது மாதிரி ஒரு ரசனை, மழை என்றால் மண் போல் என் மனதும் குழைந்து இழகும், மழை என்றால் முயல்கள் போல் என் கனவும் கருத்தரிக்கும், மழை என்றால் காற்றாய் என் நினைவு சுத்தமாகிவிடும், மழை என்றால் இலைகளைப் போல் என் உடலும் சிலிர்த்திருக்கும், மழை கொட்ட மனது பறவையாகி நனைந்தபடி அனுபவித்த இதங்கள் அத்தனையும் தரும் கிறக்கம், அடுத்த மழைக்கிடையில் அனுபவித்த அத்தனையும் கவிதையிலே செதுக்க வேணும், கற்பனையே விடுமயக்கம். அப்படியே மயங்கி போயிருக்கக்கூடாது, இதுகளை அப்படியே உள்வாங்கி கவிதையிலே இதற்கு ஒரு வடிவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். இதே மாதிரி தான் மழையை பாடுகிற மாதிரி முகில்களை நாங்கள் நிமிந்து பார்க்கணும். அதான் கொஞ்சம் முந்தி சொன்னேன் பாரதி மேலே பார்க்க சொன்ன கதை, முகில்களை நிமிந்து பார்க்கலாம். இந்த முகில்கள் முகில் கூட்டமாக இருக்கு, ஒவ்வொரு முகிலும் ஒவ்வொரு கோலம் ஒவ்வொரு வடிவம் இப்படியாக இருக்கு. ஒவ்வொரு முகிலும் ஒவ்வொரு முகம் கொண்டு, ஒவ்வொரு முகிலும் ஒவ்வொரு வடிவு கொண்டு, ஒவ்வொரு முகிலும் ஒவ்வொரு அழகோடு, ஒவ்வொரு முகிலும் ஒவ்வொரு கிளையோடு வானில் வசிக்கும் மரமா விலங்குகளா பார்த்து கொண்டிருக்க படையெடுத்து ஓர் திசையில் போய்கொண்டிருக்கிப்போ முகில்கள் ஓர் முடிவோடு பார்த்து கொண்டிருக்க டக்கண்டு ஓட தொடங்கிட்டது. நேற்று நான் பார்த்தேன் தவம் செய்யும் ரிஷிகளென உறைந்து கிடந்தன ஒவ்வொன்றும் விண்ணோடு, ஒவ்வொரு முகிலும் ஒவ்வொரு தினுசோடு, ஒவ்வொரு முகிலும் ஒவ்வொரு குணத்தோடு சுற்றி அலைந்துள்ளன தொலைதூர வானோடு. இவற்றினது குடும்ப உறவென்ன, விலாச குறிப்பேது, சுதந்திரமாய் சுயம்புகளாய் கேட்க ஏதும் நாதியற்று விதிவிலக்காய் வாழ்பவையா, அநாதைகளாய் அலைபவையா, இவசியல்கள் கோட்பாடு கொள்கை ஏதும் உண்டா, மதச்சண்டை இனச்சண்டை பிடிக்கின்ற பழக்கமுடையனவா, பல்வேறு வகைவையாய் இருக்கும் இவற்றிடையே பிரிவினை இருக்காதா, உயர்ந்தும் சிலது தாழ்ந்தும் கிடக்கிறதே உயர்வு தாழ் இவற்றில் உண்டா, இப்படியாய் ஆயிரம் ஐயங்கள் என்னுள் எழும்ப வைத்து ஏதும் பதில் சொல்லி எனத்தேற்றால் அலைந்துலையும் முயல்களை முறைத்து பார்த்தபடி இருக்கின்றேன். இது முயல்களை பற்றி, மலையை பற்றி சொல்லியிருக்கிறேன், முயல்களை பற்றி. இப்படி அது இயற்கையை நிறைய போரை பற்றி அழிவை பற்றி போர் விட்டு சென்ற அதாவது கனவுகளின் புயல் மலைக்கு பின்னான பொழுதை பற்றி பாடிய ஜெயசீலன் இப்படி இயற்கையோடு இயற்கையோடு ஒன்றி இயற்கையின் இயற்கை சொரியும் அழகுகளை உன்னதங்களை பாடியிருக்கிறார். ஒரு ஒரு குறிப்பை சொல்லி இதை நான் முடிக்க வேணும். என்னென்றால் என்னென்றால் ஒரு ஒரு கவிதை, இப்ப லலிசன் சொன்ன விஷயம் மாதிரி இதுகள் கவிதைன்றது லேசான விஷயம் இல்லை, அதுக்குள்ள நிறைய இருக்கு. யாரும் என்ன நினைச்சாலும் ஒரு கவிதை எழுதி போடலாம்னு இல்லை, அப்படியும் எழுதலாம். படிக்காதவர்களும் கவிதை எழுதலாம், படிச்சுத்தான் கவிதை எழுத வேண்டும் இல்லை. படித்தவன் தான் கவிதை எழுதுறது என்றால் எங்களுடைய தாலாட்டு மொப்பாரிக்கும் இடமில்லை. மிக ஒழுங்கான கவிதைகளாக அவை இருக்கின்றன, ஓசை அமைதி பெற்ற கவிதைகளாக எங்களுடைய தாலாட்டும் ஒப்பாரியும் இருக்கின்றன. எங்களுடையதான்னு சொல்லிக்க நான் கொஞ்சம் கை நீட்டி சொல்ல வேணும். கிழக்கிலங்கையில் உள்ள நாட்டார் பாடல்களை எடுத்து பார்த்தீர்களான மிக ஓசை அமைதி பெற்ற பொருளுணர்ச்சி கொண்ட நல்ல கவிதைகளை அங்கே பார்க்கலாம். இந்த கவிதைகளில் அதிகம் ஒரு வாசகன்ற மனத்தை பிடிக்கக்கூடியதாக சொல்றதுக்கு எல்லாவற்றையும் விட்டாலும் ரெண்டு விஷயம் இருக்கு. அதுதான் உவமை உருவகம் என்று சொல்வார். நான் வகுப்படுக்க பார்க்கலன்னா என் பிள்ளைகள் நினைச்சிடக்கூடாது. இது அடிப்படையானது, உவமை உருவகம். இது ஏன் கவிஞர்கள் கையாளுகிறார்கள் என்று கேட்டா, ஒரு பாசகனிட்ட கவிதை, முன்பு பேராசிரியர் சண்முகலிங்கம் சொன்னார், ஒரு காலத்தில் கவிதை காதால கேட்கப்படுவதாக இருந்தது. பழைய காலத்தில், பழைய இந்தியாவில் வேத ரிஷிகள் சொன்னவை கவிதைகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ரிக்வேதத்தில் வார மந்திரங்கள் கவிதைகள், பண்டைய கிரேக்கத்தில இருந்து வந்த பூர்வமாக வந்தவை கவிதைகள், அது மாதிரி ஆப்பிரிக்காவிலே எழுத்தறிவில்லாதவன் பாடிய கவிதைகள், இயற்கையை பாடியது, மந்திரங்கள் போல சொல்லி ஏவி மலையை பொழிய வைத்தது, இப்படியான கவிதைகள் இருக்கு. எல்லாத்தையும் மட்டும் நாங்கள் விலகி 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 ஏதோ எழுதி அச்சடிச்சு படித்தா தான் கவிதை என்ற நிலைக்கு வந்துட்டோம். ஆனால் கவிதை காதால கேட்டு அதை தன்னோடு எங்களை தொடர்பு படுத்த வசியப்படுத்தக்கூடியது. டிஎஸ் எலியட் என்ற 20ஆம் நூற்றாண்டு மகாகவி சொன்னான், இப்ப யாரோ சொல்லிச்சு நம்ம கவிதை விளங்காத சொல்லில கடுமையா பாடினா தன், அது எல்லாத்தையும் விட்டு போட்டு டிஎஸ் எலியட் சொன்ன இந்த மகா வாக்கியம் இருக்கு, எ ஜெனுவின் போயட்ரி கம்யூனிகேட்ஸ் இட் செல்ஃப் ஈவன் பிஃபோர் இட் இஸ் அண்டர்ஸ்டுட். உண்மையான கவிதை, கவிதை விளங்க தேவையில்லை, விளங்க முந்தி கவிதையை கேட்ட உடனே அது வாசகனில் வந்து பெற்றல நெருப்பு பற்ற மாதிரி பற்றி பிடிச்சி, அதான் கவிதை இந்த இயல்புன்னு சொன்னான். பார்த்தால் அது ஒரு அபத்தம் மாதிரி இருக்கு, விளங்க முந்தி என்னண்டப்பா ரசிக்கிறதுன்னு இருக்கும். ஆனால் சில வேளையில நீங்கள் கணக்க வேண்டாம், சினிமா பாட்டு எல்லாம் விளங்கிய கேட்டு தலையாட்டுறீங்க, ஒரு தொகை விளங்காது, அரைவாசி விளங்காது, எனக்கும் இருக்கு உங்களுக்கும் இருக்கும், விளங்க தேவையில்லை, ஏதோ ஒரு விஷயம் அற்புதமா சொல்றான்னு தலையாட்டிட்டு போகலாம். ஆனா நல்ல கவிதை அது விளங்க முந்தியே தன்னுடைய கைவரிசையை காட்டி சொல்லும். அப்ப இப்படி இருக்கிற நிலையில நல்ல கவிஞன் என்ன செய்கிறான் என்றால், இந்த மக்களுக்கு இது விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த உவமை உருவகம் என்ற ரெண்டு விஷயத்தை வச்சிருக்கான். உவமை என்றா என்ன, உண்டை இன்னொன்றோட ஒப்பிட்டு பேசுறது. அது ஏன் அப்படி ஒப்பிட வேண்டிய தேவை இருக்கு, வாசகனுக்கு தெரியாத அல்லது புரியாத ஒரு அனுபவத்தை தெரிஞ்சதொன்றின் மூலம் விளங்கப்படுத்தி விடுறான். அவனுக்கு தெரியாத உண்டை இது எவ்வளவு இனிமையானது என்று தெரியலையேண்டா, சில வேளை சொல்றது தேனை போல இருந்தது அல்லது தேவாமிர்தத்தை போல இருந்தது, அப்படி ஒன்றை சொன்னா அது உவம். அதையே கொஞ்சம் இறுக்கமா சொன்னா அது அது உருவகம். இவன் ஒரு செல்லாக்காசு, அது உருவகமா போச்சு. செல்லாக்காசுன்னா என்ன, இவரிடம் இதை வச்சுக்கொண்டு ஒன்றும் செய்யலாம். அப்ப இப்படியானவற்றை இந்த இதை கவிஞர்கள் பயன்படுத்துகிறார். ஆனால் ஒரு ஒரு ஆபத்து இருக்கென்றால், எங்களுடைய தமிழ் பரப்பில் எல்லாம் இருந்தால் கவிதை எழுதவர்கள் எல்லோரும் சொன்ன உவமைகளை நெடுக திரும்பி திரும்பி சொல்லி அது கீறல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி நெடுகவே அது எல்லாரும் சொல்ல, தேனை போல உருவ இல்லை அல்லது மானை போல விழி, மீனை போல கண்ணண்டு, இவ்வளவு காலம்தான் சொல்லிக்கொண்டு கேட்பது. அப்ப என்ன செய்ய வேணும், புதிய புதிய உவமைகளை யோசிச்சு பிடிக்க வேணும். உலகம் மாறி இருக்கு, சூழல் மாறி இருக்கு, அப்ப நாங்கள் புதிய உவமைகளை சொல்ல வேணும். மகாகவி சொன்னார், கோப்பிக்குள் பாலை அள்ளி கொட்டினால் போல் இருட்டை சாப்பிட்ட கிழக்கு வானம் சரியாக வெளுத்தது. விடிய பொழுது விடிஞ்சு கொண்டு வருகிறது, பொழுது வெளுத்து கொண்டு வருகிறது. என்ன மாதிரி இருக்கென்றால், கோப்பியும் பாலும் கலந்து அப்படி ஒரு கருப்பும் வெள்ளையுமா கலந்திருக்கும், அதுபோல இருட்டை சாப்பிட்ட கிழக்கு வானம் வெளுத்துதான். அது ஒரு ஒரிஜினல் உவமை. மகாகவி இன்னொன்று சொன்னார், இப்ப ட்ரெயினோடு தானே, அப்ப இப்ப அது வேலிடா போகுது, இந்த சிக்னல் விழுந்துட்டது, பச்சை விழுந்திருக்கு. சொன்னார், நட்டிருந்த கைகாட்டி மரத்தில் ஒரு கனி முதிர்ந்து காயாகிற்று. கனி முதிர்ந்தால் காயாகாது, ஆனா இது பச்சையா போனா காயதானே, அதுக்குள்ள ஒரு விபரீதமோ எப்படியோ லக்கணங்கார சொல்லிக் கொள்ளலாம். நட்டிருந்த கைகாட்டி மரத்தில் ஒரு கனி முதிர்ந்து காயாகிற்று. இப்படி புதுமையா செய்தால் சரி, யாரும் ரசிப்பார்கள், புது கவிதைக்காரரும் ரசிப்பார்கள். இப்படி புதிய புதிய விஷயங்கள் வரவேன். புதிய விஷயம் ஜெயசிலேந்திர வேறையும் இருக்கலாம், நான் கண்டது ஒன்று சொல்லியிருக்கிறார். என்னென்றால், ரயில் ஓடி, இதுக்கு தலையங்கம் நீ இல்லாத பொழுது, ரயில் ஓடி போன பின்னும் தண்டவாளம் அதிர்வது போல் திரும்பி நீ சென்றாய் தெரியாதவள் போல எனது இதயம் அதிர்ந்து துடிக்கிறது. பிரிவு போக நெஞ்சு துடிச்சு கொண்டு இருக்கு, போராளே போராளே, அது நிறைய பாட்டுகள் இருக்கு தானே. அப்ப நெஞ்சு துடிச்சு கொண்டிருக்கு. என்னத்தை போல என்றால், ரெயின் போன பிறகும் காதலி அங்கே அந்த வைப்ரேஷன் தண்டவாளத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கும், அது போல. இதை நான் சொல்றேன், இது ஒரு அற்புதமான இது. இப்படி நிறைய சொல்லலாம். ஜெயசீலன் கவிதையில உள்ள வசதி என்னன்னா, பெரிய இலக்கண பிழைகளோ அப்படி இப்படி இருந்து நம்மை துன்பப்படுத்துறது இல்லை. உயர்தனையாக இருந்த ஒருமை பன்மை மயக்கங்கள் அப்படி இல்லை. அப்படி இருந்தால் கவிதை எழுதுகிறவர்களுக்கு நான் சொல்வது, முதல்ல இதை சரி பண்ணிக்கொண்டு கவிதை எழுதுங்க. ஏன்னா கவிதை மிக செம்மையான வடிவம், மிகச் செப்பமான வடிவம். ஒரு மொழியினுடைய பிழிவு, அதை கடைந்தெடுத்த வடிவம் தான் கவிதை. அதுக்கு போய் உரிமை பெண்மை தெரியாமல் உயர்தனையாரன் தெரியாமல் எழுதி போட்டு நானும் கவிதை எழுதுனான்னு சொன்னான். மன்னிக்கவனும் அப்படி எழுதுறவை, அப்படி எழுதுகிறார்கள். நான் பார்த்து திருத்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதே ஆனால் அப்படி செய்து கொண்டு போகணும். இந்த சங்கடங்கள் எதுவும் இல்லாமல் மிக இயல்பாக ஜெயசீலனுக்கு கவிதை வருகிறபடியால், இந்த கவிதை புயல்மலைக்கு பின்னான பொழுது மிக அழகாக வந்திருக்கிறது. இன்னொன்று அழகண்டபடியாக சொல்ல வேணும், இந்த நூல் நான் இப்போ கொஞ்ச காலமாக நிறைய அச்சு வேலைகள் வெளியீடுகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறவன் என்ற முறையில் எடுத்தவுடனே பார்க்கறது, உள்ளுக்கு ரங்க முந்தி எப்படி லே அவுட் எப்படி இருக்குது, எப்படி இருக்குது, எந்த ஃபோன் பாவிச்சிருக்கு என்னென்று பார்க்கணும். நேற்று இரவு ஃபோனில் ஜெயசீலனுக்கு சொன்னேன், இப்படி உண்டு, நீங்கள் போட்டிருக்கிற இதுக்கு மதிக்கலர்ஸ் போட்டிருக்கிற தாளில இருந்து பாவிச்சிருக்கிற ஃபன் அந்த ஸ்பேசிங் இதுகள் எல்லாமே அற்புதமாக இருக்கு, நல்ல வேலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னேன். முந்தின இன்னைக்கு வரும்பொழுதும் தூக்கி கனவுகளின் எல்லா புத்தகத்தை பார்த்தேன், அதிலிருந்து இஞ்ச வரைக்கு ஜெயசீலன் வளர்ச்சி அதிலேயே தெரியுது. எங்களுடைய சாதனங்களின் வளர்ச்சி, அச்சு வாகனத்தில் அச்சேற்று முறையில் உள்ள வளர்ச்சி எல்லாம் பார்க்க தெரியுது. மிக அழகாக சொல்லலாம், மதிக்கலஸ் அதிபர் நிச்சயம் மகிழ்ச்சி அடையலாம், கண்ணிலே ஒற்றி கொள்ளலாம் போல இருக்கு அச்சிட்டு இருக்கிறோம். பாராட்டுகள் இருவருக்கும். நன்றி.
பெரியோர்களே, சபையை கட்டி போட்டு மூத்த கவிஞர் எங்கள் அன்புக்கினிய சோபா ஐயா அவர்கள் அழகான ஒரு நயப்பொறியை நல்கியிருக்கிறார். எங்களுடைய பேராசிரியர் சிவலிங்கராஜா ஐயா அவர்கள்தான் முதலிலே உரையாற்றுவதாக இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய பலருக்கு பேராசிரியர் சிவலிங்கராஜா சார் அவர்கள் ஆசிரியர். இன்றைக்கும் நான் அன்புரிமையோடு அவரோடு பழகுகின்ற ஒரு மாணவன். இதனாலே அவருக்கு அருகிலே இருந்து 3 கிழமைக்கு முன்னரேயே இந்த புத்தகத்தை அவர் பெற்றுவிட்டார். அதனாலே அவருடைய குறிப்புகளை சற்று நோட்டம் விட்டேன். அவர் இங்கே ஒவ்வொன்றாக தவிர்த்துக் கொண்டிருந்தார். சோபா சார் பேசும் பொழுது ஒவ்வொன்றாக வெட்டி கொண்டிருந்தார். 2 ஆளுமைகளுக்கும் நன்றாக ஒத்துப்போகிறதே ஏன் என்று நான் சிந்தித்து பார்த்தேன். ஒருவாறாக இவர்கள் சிந்திக்கிறார்கள், ஒரே மாதிரி சிந்திக்கிறார்கள். அதனாலேதான் சோபா சார் எதை பேசினாரோ அதைத்தான் பேசுவதற்காக சிவலிங்கராஜா சாரும் குறித்து வைத்திருந்தார். இப்படி 2 ஆளுமைகளும் ஒரே விதத்திலே யோசிக்கிறார்கள். அதனாலே இப்பொழுது அதை அவர் தவிர்த்து வெட்டி கொண்டிருந்ததை கூட நான் பார்த்தேன். அந்த நிலையில் இன்னும் சிவலிங்கராஜா சார் கடல் போல இன்னும் ஆழச் சுழியோடி எத்தனையோ அற்புதமான முத்துக்களை எடுத்து காட்டக்கூடிய வல்லமை மிக்கவர் இப்பொழுது பேராசிரியர் சிவலிங்கராஜா சார் அவர்கள் இப்பொழுது நயப்புரை நல்குவார்.
புயல் மலைக்கு பின்னான பொழுது கவிதை தொகுதி வெளியீட்டு விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற என் அன்புக்குரிய நண்பனும் மாணவனுமாகிய திரு லலீசன் அவர்களே, எல்லோரும் ஒரு வகையிலே மாணவர்கள் தான். வெளியுற்றை நிகழ்த்திய பீடாதிபதி நண்பரும் மாணவருமான வேல்நம்பி அவர்களே, எந்தை வருக ரகுநாயக வருக என்று நான் அவரை கண்டவுடனே எந்தை வருக என்று அழைக்கின்ற கவிஞர் சோபா அவர்களே, கவிஞர் ஜெயசீலன் அவர்களே, இங்கே வருக தந்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய அருட்தந்தையர்களே, கலைஞர்களே, கவிஞர்களே, எழுத்தாளர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த கம்பராமாயணத்திலே எனக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு. சோ பத்மநாதன் என்கின்ற மகாகவிஞர் இப்பொழுது பவள விழா கண்ட அந்த பூரிப்பிலே மிகவும் உற்சாகமான தனது நயப்புரையை நிகழ்த்தினர். எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், அவர் வருகின்ற பொழுது பவள விழாவுக்கு பின்னர் இன்னும் இளமையாக தெரிகிறார் என்று. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த கவிஞர் கம்பன் ராவணனை பற்றிய சொல்லிய அந்த பாடலை நினைவூட்டினர். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த பாடல்தான், ஆனால் அதை நான் ஒரு முழுமையாக சொன்னால்தான் எனக்கு பத்தியப்படும். வரணம் பொருதமார்பும் வரையினி எடுத்ததோடும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்தவாளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் வீரமும் களத்தே போட்டு, களத்தை விட்டு அல்ல களத்தை போட்டு வெறுங்கையோடு இலங்கை போக்கான். அந்த கோலத்திலே நான் மேடைக்கு வந்திருக்கிறேன். எழுதி வைத்த குறிப்பெல்லாம் ஒவ்வொன்றாக வெட்டி கொண்டு போய் இறுதியிலே இருக்கின்ற சில குறிப்புகளை பற்றி இங்கு பேசலாம் என்று நினைக்கின்றேன். சில வேளைகளில் இந்த புகைவண்டி தண்டவாளத்திலிருந்து இறங்கி கொஞ்ச நேரம் ஓடிவிடும், அதற்கு பிறகுதான் அது நிற்கும். அவ்வாறாக என்னுடைய நயப்புரை அமையும். நயப்பு ரசனை இவற்றுக்கு அளவுகோல் எனது மனம்தான், எனது உணர்வுதான். விமர்சனம் என்ற வேலிக்குள் நான் சிறைப்படுவதில்லை. திறனாய்வு என்ற கோட்டையின் வாயிலே நயத்தல் ரசித்தல் என்ற என் சிறு குடிசை இருக்கிறது. பூரணமான சுதந்திரத்தினோடு என் குடிசையிலே நான் படிப்பேன், பாடுவேன், உறங்குவேன், விழிப்பேன். அவ்வப்போது என் குடிசையினுள் அழகை ரசிப்பேன். வேலிகளுக்குள்ளே கோட்டைகளுக்குள்ளே நடக்கின்ற குழிச்சண்டைகளையோ குத்துக்கரணங்களையோ நான் கண்டுகொள்வதில்லை. அந்த எல்லைக்குள் சென்று தொல்லைகளை சுமைப்பதில்லை. சுற்றியடைத்த வேலியுள்ளும் பூட்டிய கோட்டையுள்ளும் பூசல்களின் ஓசமட்டும் இடையிடையே எனக்கு கேட்பதுண்டு. இராமுழுக்க பறந்து இருப்பவர்க்கு இடைஞ்சலடைந்த ஈசல்களைப் போல இவமடைந்து போகும் என. ராமுழுதும் பறந்து இருப்பவர்க்கு இடைஞ்சலடைந்த ஈசல்களைப் போல இவமறந்து போகும் என்ற வாஸ்தவத்தை கண்டு வளர்ந்தவன் நான். ஆதலினால் கூச்சல் குமட்டல் கொடிகட்டல் கூச்சல் குமட்டல் கொடிகாட்டல் கட்சிகட்டல் மாச்சல் படர்தல் முதலான மாச்சல்களையே நான் மட்டுப்படுவதில்லை. நெஞ்சேயன் கூடவா, நெஞ்சேயன் கூடவா என்று நீ என்னுடன் தான் என்று சொல்லி சொல்லி இலக்கியத்தை நுகர்பவன் யான். வண்டு மலர்த்தியனை உண்டு மகிழ்வது போல் நண்டு தனது வலையை அறிவது போல் என்றும் எனது இரசனை தடம் துளரும். பூவை பறித்து புழுதியிலே நான் அறியேன். வாசனையைக் கண்டு வளப்பு முறுவேன். அதன் தேனை உண்டு மகிழ்வேன். புயர்மலைக்கு பின்னான பொழுதில் இப்போ உலா வருவேன். இந்த புயல்மலைக்கு பின்னான பொழுது என்கின்ற இந்த கவிதையிலே, கவிதை தொகுதியிலே 55 தலைப்புகளிலே எங்களுடைய கவிஞர் சொல்லியிருக்கிறார். இந்த கவிதைகளை நான் பல தடவை படித்து பார்த்தேன். படிப்பதற்குரிய வாய்ப்பும் வசதியும் எனக்கு கிடைத்தது. ஒட்டுமொத்தமாக ஒரே வசனத்தில் சொல்வதானால் கவிஞர் தன்னுடைய கருத்தருத்த விடயங்களை மிகவும் நாசூக்காக சாணக்கியமாக இங்கே பதிவு செய்திருக்கிறார். கவிஞர் சோபா அவர்கள் சொன்னது போல உங்களுக்கு விரும்பியவர்கள் அதற்கு விரும்பியவாறு வியாக்கியானங்களை செய்து கொள்ளலாம். கவிஞருடைய ஆளுமை அது. ஆனால் எந்த ஒரு கவிஞனும், எந்த ஒரு நல்ல கவிஞனும் தான் வாழுகின்ற காலத்து விடயங்களை, தான் வாழுகின்ற காலத்து விமர்சனங்களை ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு அளவில், ஏதோ ஒரு விதத்தில் உள்ளே வைப்பார். இதற்கு எங்களுக்கு மூலகர்த்தாவாக அமைவன் கம்பன் தான். சோழ சக்கரவர்த்திகளுக்கு அந்த காலத்தில் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் பல்வேறு மனைவியர்கள் இருந்தார்கள். பட்டத்து ராணி என்று ஒருவர் இருப்பார். அவர் அந்த புறத்திலே 16 மேற்பட்ட ராணிகள் இருப்பார்கள் என்று நான் சோழர்கால சரித்திரத்தை படித்திருக்கிறேன். இவர்களுக்கு ஒரு புத்திமதி சொல்ல வேண்டும் என்றுதான் கம்பன் ராமாயணத்திலே ராமனை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த இப்பிறவிக்கு வேறு மாதிரி சிந்தையாலும் தொடேன், நான் இந்த பிறவிக்கு உன்னை தவிர வேறு ஒரு பெண்ணை தொடமாட்டேன் என்று சீதைக்கு சொல்வதாக, ராமன் சொல்வதாக கம்பன் சோழ சக்கரவர்த்திகளுக்கு சொன்னான். நாங்கள் காணுகின்ற வியாக்கியானம் அது. இந்த வகையிலே எங்கள் எல்லோருக்கும் பிடித்த ஒரு இளைய பிள்ளை பாரதி என குட்டி, கடைசியான குட்டி பாரதி என்று சொல்லியிருக்கிறேன். அந்த பாரதி கவிஞர் சோப்பா அவர்கள் சொன்னார்கள், நான் நினைச்சது அவர் திருப்பி சிலது மாட்டறைதல் என்று சொல்வார், அந்த உறுதியில திருப்பி உறுதிப்படுத்துவது. அவர் சொல்லுகின்ற பொழுது தான் எந்த விஷயத்தை சொல்ல வந்தானோ அந்த விஷயத்துக்குள்ளாலே சமகாலத்தையும் சொல்லிவிடுவான். இது ஒரு நல்ல கவிஞனினுடைய அற்புதமான திறமை. அவன் பாரதிக்கு ஒரு இளமையில் ஒரு காதல் இருந்தது. அந்த காதலினாலே அவன் கவிஞனாகியதும் உண்டு என்று சொல்லுகிறார்கள். அந்த காதல் தோல்வியிலே முடிந்தது. காதல் தோல்வியிலே முடிந்தால் கவிதைகள் நிறைய பிறக்கும். என்னுடைய ஒரு மாணவன் என்னை கேட்டான், நான் இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது, சார் காதல் தோல்வியிலே முடிந்தால் கவிதை பிறக்கும் என்கிறீர்களே, காதல் வெற்றி அடைந்தால் என்ன நடக்கும்? நான் குழந்தைகள் பிறக்கும். இந்த வகையிலே பாரதி சொன்னான், தன்னுடைய காதலி போகின்ற பொழுது அவள் தண்ணியல்ல போறாள், நீரெடுத்து வருதற்கு அவள் மணி நித்தில புன்னகை சுடர் வீசிட, போரெடுத்து வரும் அதன் முன் செல, போகும் வேளை அதற்கு தினந்தோறும் சீரெடுத்த புலை சாரர்கள், வேரெடுத்து சுதந்திர நற்பயிர் வீழ்ந்திடச் செய்வோள் சீரெடுத்த புலையுற்சார்கள் தேசபக்தர் வரவினை காதல். இந்த உவமை, நான் முதல் உவமையிலே தொடங்குகிறேன். இங்கே கவிஞர் அவள் அற்புதமாக சொன்னார்கள். இந்த உவமைகள் எல்லாம் பழசா போச்சு பழசா போச்சு என்று நாங்கள் பேசுகின்ற இந்த காலத்திலே பாரதி சொன்ன அந்த உவமை தன்னுடைய காதலிக்கு பின்னாலே தான் எப்படி போனேன் என்றால், அந்த சீரெடுத்த புலையுற்சார்கள் தேசபக்தர் வரவினை காத்தல், இவ்வளவு தூரம் நுண்ணிதாக கவனித்துக் கொண்டு போவார்கள் என்பதை அந்த உதாரணத்தினோடு சொன்னான், அந்த உவமையினோடு சொன்னான். கவிஞர் அவர்கள் பல்வேறு உவமைகளை கையாளுகிறார், புதிய உவமைகளை கையாளுகிறார். ஒரு இடத்திலே சொல்லுகிறார், இந்த பசி வருகிற பொழுது இந்த சீறி வரும் சிங்கம் போல்,
நல்லா பிடிச்சது.
இந்த பசி எப்படி வருகிறது என்றால், அது பசி வந்தால் தான் தெரியும். சொல்வார்கள், பசி வந்துட பத்தும் பறந்து போம் என்று சொல்வார்கள். மானம் குலம் கல்வி பண்மை அறிவுடைமை தானம் தவமுயற்சி தாளாண்மை தேனின் கசி வந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்துட பறந்து போம். நான் மாணவர்களை சொல்லுகின்ற பொழுது கடைசியா பறக்கிறது கசி வந்த சொல்லியர் மேல் காமுறுதல். அது அந்த பத்தும் பறந்து போறதெல்லாம் பல பேர் உண்மை பசியை பற்றி பார்த்திருக்கோம், குசேல உபாக்கியானத்தில் பார்த்திருக்கோம். ஆனால் கவிஞர் சிறி வரும் சிங்கம் போல் வரும், அருமையான ஒரு புதிய உவமை. சோப்பா அவர்கள் சொன்னாதபடியே சொல்லாதபடியால் நான் அதை சொல்லுகிறேன். ஒவ்வொரு பாடலாக சொல்லலாமோ, அஞ்சே கால் வரைக்கும் போகலாம் என்றபடியால் அஞ்சாமல் பேசலாம். நீ மறந்து போன நீ மறக்க நினைத்த ஆயிரம் நின் அசிங்கங்கள் தவறுதல் தவறு தோல்வி ஆங்காங்கே முயல்களென அப்பி அப்பி படர்ந்திருக்கும். திரும்பி பார்க்கிறார் வாழ்க்கையை. இந்த பிரார்த்தனைகள் கவிஞர் எங்களுடைய வாழ்த்துறையிலே சண்முகலிங்கமும் சொன்னார், கவிஞரும் சொன்னார். இந்த பிரார்த்தனைகளை பற்றி தொடங்கி சொல்லுகின்ற பொழுது, முன்னோக்கி போக உனக்கு தகுதி உண்டா என்பதையே உறுதி செய்ய எப்போதும் வந்த பாதை தன்னை திரும்பிப்பார் தயங்காமல், வெற்றி பெறும் முன்னாலே அல்ல அது உன்னை பின்தொடர்ந்தே தேடி வரும். இந்த திரும்பிப்பார் என்று முந்தைய ஒரு படமும் வந்தது, அதுக்கு வசனம் எழுதினவன் கருணாநிதி என்று நான் நினைக்கிறேன். பிறந்தாமா உன் பாதையை திரும்பிப்பார். என்னுடைய வயது உடையவர்கள் அந்த வசனம் அறிந்திருப்பார்கள், பிறந்தாமா உன் பாதையை திரும்பிப்பார். என்ன சிவாஜியன் திரும்பிப்பாவா? இங்கல்ல, நீ நடந்து வந்த பாதையை திரும்பிப்பார். என்ன அந்த படத்திலே ஒரு காட்சி எனக்கு நினைவுக்கு இருக்கிறேன், திரும்பி படமே திரும்பிப்பார். இவ்வாறு இவருடைய கவிதைகளிலே, நன்கறிந்த மண் உனது பெருமை எண்ணி மிக நகைக்கும் உன்னை உணர உந்தன் மண்ணை உணர் அது உனக்கு உதவும், உன்னை உணர உன் மண்ணை உணர் அது உனக்கு உதவும். அந்த அச்சடிச்சு போட்டு கடைசியாக ஒரு மொய்த்தாய்ப்பு வைப்பது போல, இந்த ரப ஸ்டாம்ப் அடிக்கிறது போல, ஒவ்வொரு கவிதையின் இறுதியிலேயும் கவிஞர் தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார். இன்னொரு உவமை பற்றி பேசுகிறார். கடலடி என்ற கவிதையிலே, சாம்பல் பூத்து கருகி வெறிகாரன் போல தாறுமாறாய் அலைக்கரங்கள் அறிந்தபடி ஏதேதோ பேசி கடுங்கோம். இந்த வெறிகாரன் எவ்வாறு தாறுமாறாய் பேசுகிறானோ அவ்வாறு அந்த அலைகள், குஞ்சு குருமங்கள் குளப்பட்டினியோடு வெறும் கஞ்சிக்காய் காத்திருக்கும் காட்சி. இந்த ஜேசியில் இந்த கவிதையில் எனக்கு பிடிச்ச அவர் கவிதையில கூட சொல்லியிருக்கிறார், எப்பொழுதும் நான் நெடுக என்னுடைய ஏற்கனவே சொன்ன போல, இந்த கவிதைக்கு ஒரு ஓசை ஒழுங்கு அவசியமானது என்பது எனது அசையாத நம்பிக்கை. இந்த ஓசை என்பது ஓசை வெற்றியர் பாற்கடல் உத்தரு பூசை முட்டவன் நட்பு பூக்கை நண்டு கம்பன் சொல்லிக்க, இந்த சும்மா கடலுக்குள்ள போனா பூனை குடிச்சிருக்கும், அதை அலி அடிச்சு கொண்டு ஓசை வெற்றியர் பார்க்கணும்னா பூசி பூனை ஒரு துளியும் குடிச்சிருக்கிறார். அந்த ஓசை எப்பொழுதும் கவிதையின் ஒரு மிக முக்கியமானது, தருகின்ற பொருளை எங்களுக்கு பதிய வைக்கிறது. அதனால தான் பாரதி சொன்னான், ஓசதரும் இன்பம் உவமையிலா இன்பமடா. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் விசை இல்லையடா. நச்சினார்க்கிஞர் சொல்லுவார், பா என்பது பரந்துபட்டு செல்வது ஒரு ஓசை. ஓசை பா என்பது பரந்துபட்டு செல்வது ஒரு ஓசை. அது அப்படியே பறந்து கொண்டு போக வேண்டும். இயேசுவினிடம் அந்த பரந்துபட்டு செல்லும் ஓசை இருக்கிறது. எங்களுடைய பொருளை நீங்களே உங்களுக்குள்ளேயே நீங்கள் நிரப்பிக் கொள்ளலாம். குருவியில்லா கூடுகளில் குரங்குகள் குடியேற, குரங்குகள் ஏற்றி சில குயில்கள் முட்டையிட்டு தமைப்பெருக்க எடுப்பார்கை பிள்ளையாக இன்முற்றம் அரிதாரம் அழகு அலங்கூரம் ரம்பகளின் திருநடம் பரிசுமலை திக்விஜயம் என சூப்பாக சொன்னார். இந்த எங்களுடைய சமகால வாழ்வியலை கவிஞர் நாசுக்காக சிதைந்த முலகளோடு திரிகிறார்கள் கண்ணகிகள். இது அவர் கையாளுகிற ஒரு ஒரு அருமையான தொடர். ஆதாரம் என்ற கவிதையிலே பாருங்கள், நீங்கள் உங்களோட கையில எல்லாம் புத்தகம் வந்திருக்கு. ஆளரவமற்று அன்று அழிந்த நிலம், சூழலிலும் சூழ்ந்து சுற்றுகின்ற காற்றிலும் நீலக்கடலிலும் நின்ற மரங்களிலும், நீலக்கடலிலும் நின்ற மரங்களிலும் ஏதேனும் சாட்சிகள் இருக்கிறதா என தேடி சேர்ந்தன என் புலன்கள். இந்த இயற்கையை பற்றி இங்கே எல்லோரும் சொன்னார்கள். கவிஞர் ஏசிலனுடைய பல கவிதைகளை நான் பார்த்திருக்கேன். அவர் இயற்கையில் ஈடுபாடுடைய நான் யோசித்தேன். இவர் கேரநகரில் ஏஜியா இருக்கைக்குள்ளதான் வரையக்கிள்ள அந்த இயற்கை காட்சிகளை பார்த்து பார்த்து ரசித்தார்களோ தெரியாது. ஏனென்றால் அந்த இயற்கை வனப்புக்களை பாரதி சொன்னார், நீலக்கடலின் நேரம் ஒழித்திடும் ஓசையிலும். நீலக்கடலினுடைய அந்த கடற்கரையில் போய் பாரதி இருப்பானாம். பாரதி கடற்கரையில் போய் படுத்து உருள்வானாம். ஏனென்றால் அந்த கடலினுடைய ஓசை, அந்த அலை, எங்களுடைய கிங்ஸ்பேரி கிரகரியர் பார்க்கிறார், அவர் கடலோடு வாழ்கிறவர். அந்த கடல் தருகின்ற இன்பம், கடல் ஓசை தருகின்ற இன்பம், அந்த நீலக்கடலின் ஓசையை பற்றி இங்கே சொல்லுகிறார். இது எல்லாரும் சொன்னதான் நானும் சொல்ல முடிஞ்சு. எல்லாம் வளர்ந்திருந்தும் ஏதோ வெறுமை இன்னும் இங்கே விரியுது என்று சொல்கின்றாய், நீ என்ன இல்லை. இதுக்குரிய விளக்கத்தை நீங்களே பெற்றுக் கொள்ள வேண்டும். விளக்கத்தை கவிஞரும் சொல்ல வேண்டாம், நானும் சொல்ல வேண்டாம், நீங்கள். ஆனால் ஒரு கச்சிதமாக ஒரு விடயத்தை எங்கள் முன்னே வைத்திருக்கிறார். ஒரு அருமையான தொடர் அப்படியே சொல்லிக் கொண்டு வந்து எங்களுடைய வாழ்வியலை. எல்லாம் இருந்திருந்தும் ஏதோ வறுமை இன்னும் இங்கே விரியுது என்று சொல்கின்றாய், நீ என்ன இல்லை. அடுத்த பாட்டு இந்த இரணவெறி, அதை நீங்கள் ஒருக்கா படித்து பாருங்கள். பல்வேறு இடங்களிலே நான் அடையாளம் படுத்தி வச்சுக்கிறேன். வந்து போகும் பறவைகள், நீ இல்லாத பொழுது, ரயிலோடி போன பின்னும் தண்டவாளம் அதிர்வது போல். இது சோபா சார் சொன்னேன். எங்களுக்கு இப்ப ட்ரெயின் சோபா சார் சொன்ன மாதிரி இப்ப தண்டவாளம் வவுனியா மட்டும் தண்டவாளம் அதிர்வதில்லை. அது அங்காலுக்கு தான் அதிர துவங்குது, அங்காலே அதிர்வுகள் துவங்குது. ஆனால் வவுனியா மட்டும் இந்த தண்டவாளம் அதிர்வதில்லை, அப்படியே போகும். இந்த புகவண்டி பிரயாணம் பற்றி பல்வேறு கவிதைகள் வந்தன. சில்லூர் செல்வராஜன் ஒரு கவிதை எழுதினார், சோபா அவர்கள் ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன், விடிவை நோக்கி என்று 1960களில் அந்த நினைக்கிறேன். இந்த கொழும்பு ட்ரெயின் மெயில் ட்ரெயின் போர்ட் ஸ்டேன்ல இருந்து ஒழிக்கிடுது. மாலை 6 மணிக்கு மல்கும் கோட்டை ரயில் நிலையத்தின் மேடை ஒன்றினில் யாழ் மெயில் வண்டி இம்மக்கள் போல்வரை நொந்து சுமந்து மாயப்போலி விடிவினை நோக்கி சுக்கு புக்கென கூவிய வண்ணம் சுழலுகின்றது யாழ் மெயில் வண்டி. அப்படியே சொல்லி போட்டு ஒவ்வொரு ஸ்டேஜன்லையும் வாக்களியது, காடி போட்ட சுருட்டு கழுவிட்டு காசுடைக்கும் கட முதலாள் அப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்து இந்த அண்டாபுரம் கடந்தோடனேதான் ஆட்சி தந்ததும் மூச்சு விட்டார்கள், ஆகா என்று ஓய்வெடுத்தார்கள். அதுவரையும் த்ரில்ல இருந்தார்கள். இது விடிவை நோக்கி என்று சொல்லி ஆட்சி தந்ததும் மூச்சு விட்டார்கள், ஆகா என்று ஓய்வெடுத்தார்கள். இந்த ட்ரெயின் அந்த புகவண்டியின் அதிர்வை பற்றி அவர் நீ இல்லாத பொழுது சொல்லுகின்ற பொழுது ரயிலோடி போன பின்னும் தடமாகிறது போல், திரும்பி நீ சென்றாய் தெரியாதவள் போலும் என்னதியம் அதிர்ந்து துடிக்கிறது. இந்த இடத்துல ஜெயபாலன் ஒரு கவிதை எழுதினான், தன்னுடைய காதலியே ஜெயபாலன். நாளை மறு நாளையிலே நடவரம்பின் ஓரத்திலே ஏழை என்னை காணக்கூடும், உன் இதயம் கொஞ்சம் நோகக்கூடும். நாளை மறு நாளையிலே நடவரம்பின் ஓரத்திலே ஏழை என்னை காணக்கூடும், உன் இதயம் கொஞ்சம் நோகக்கூடும். அந்த இந்த கவிதைகள் நினைவிலே நிற்பதற்குரிய அடிப்படை காரணம் அவை தருகின்ற ஓசை ஒழுங்கு தான். அந்த ஓசை ஒழுங்கு இன்னும் ஒரு இதுதான் ஜெயபாலன் அந்த எங்கட ஏசியில் நிற்கிற இடம். பிஞ்சிதைய கடிகாரம் சீரான சொந்த கவிதை போல் இயங்கு மொழி. இந்த பிஞ்சு கடிகாரம் ஒன்று இல்லை
கடிகாரத்திலே,
இந்த பிஞ்சு கடிகாரம் எங்களுக்கு கடிகாரம் என்றால் ஒன்று, எல்லா இடமும் ஒன்றுதான் அது. ஆனால் பிஞ்சு கடிகாரம் சீரான சந்த கவிதை போல் இயங்கு மொழி, காதூடு கையோடு மேல் காந்த அதிர்வதையாய் ஊடுருவி இந்த உயிரை வருடிட்டு. அந்த கடிகாரம் பிஞ்சு கடிகாரம் என்பதே புதுமை. அதனுடைய சந்த கவிதை, அந்த கவிதையிலே சந்த கவிதை எந்த அளவுக்கு எங்களை கவரும், எங்களை ஈர்க்கும் என்பது அவருடையது. ஏதோ ஒரு மூலையிலே அப்படியே கிடந்திருக்கும் அவை தீர்த்து மருந்து கட்டி எப்படியோ மாற்றாமல் உடம்பிலும் குழலிலும் நோதீர்ந்து தீர்ந்து என்ன பலன் காண்போம். எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது. இன்னொரு நல்ல கவிதை அதுவும். இன்னொரு கவிதை இருக்கு, இந்த கனவுகள் விற்பவனும் வாங்குவன். நாங்கள் எல்லாரும் கனவுலகிலே சஞ்சரிப்பவர்கள், எங்கள் கனவுகள் நனவாக வேண்டும். கனவுகளை விற்பவன் மும்முரமாய் விற்றிருக்கிறான். இப்ப பாருங்க கரத்தை நீங்களே விளங்கி கொண்டு. கனவுகள் விற்பவனை கண்டேன் கடைசியிலே வகை வகையாய் மின்னும் கனவுகளை வளையல்களை என அடுக்கி வைத்து அடிக்கடி அதை துடைத்து மினுக்கி ஒரு வினோத குரல் அவனது சிறப்புகளை கூவி புன்சிரிப்பு நீங்காமல் வசீகரிக்க குரலிலே ஒரு ஈப்பு மலிந்திருக்க கனவுகளை விற்பவன் மும்முரமாய் விற்றிருந்தான். எக்கச்சக்க கூட்டம் வந்தாலும் சளைக்காமல் அவரவர் கேட்டும் கனவுகளை தேர்ந்தெடுத்து தொடர்ந்தெடுத்து கொடுத்து நல்ல விலைக்கு கொடுத்து தன் கல்லா நிரப்புவதே கண்ணாகி நின்றிருந்தான். அப்படியே சொல்லிக் கொண்டு போய் வாங்காத 400 கனவுகளும் என் மனதை சலனப்படுத்திடுது, வாங்கி வந்து என் கனது என் நினைவை குழப்பிடுது. இதெல்லாம் ஒரு குறியீட்டுப்பாங்க இந்த கவிதையிலே. இப்ப கவிஞர் சோப்பா அவர்கள் குறியீடாக சில விஷயங்களை சொல்வது, அவரவர் தங்கள் தங்கள் திறமைக்கும் தரத்துக்கும் அறிவுக்கும் ஏற்ப அவற்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைப் போல் கிளவிருக்கும் தண்டை அகலிக்கும் வேற இன்னும் மூன்றும் விழுதை தொடர்ந்து இறக்கும் விருட்சம் முளைக்க தொடங்கியது. இது ஒரு வித்தியாசமான பார்வை. இந்த ஒருபுறை சூரியன், அதில்தான் இந்த பாரதி இந்த சுயசரிதையின் அம்சங்களை நான் யோசித்தேன். ரசிப்பும் பரவசமும் தங்கிச்சு, இந்த சரிதம் படைப்பதற்கு காரணமாய் நின்ற முதற்பொறியை எங்கேயே தேடுவது. இதுக்குள்ளேதான் கவிஞர் கரந்துரைகிறார். புயல் மலைக்கு பின்னான பொழுது, அந்த பொழுதினுடைய சாராம்சம் இங்கே சொல்லப்பட்டது. சுற்றிவர பச்சையாய் சோடித்து இருந்த நிலம் அற்புத அழகோடு அருமை உயிர்ப்போடு நிற்க நிலவுக்கை தனி தாங்க முடியாமல் சற்று நிலநடி சாய்ந்தேன். இச்செடி கொடிகள் எவ்வளவு போராடி தம்மைத்தாம் மூட்டுள்ளனர், எவ்வளவு சவாலை முகங்கொடுத்து வாழ்ந்துள்ளனர். மரங்களை கொல்லும் மனிதர்கள் தங்களது ஒருவேளை சோற்றுக்காய் உயிருலகை அளிக்க துணியும் பதர்கள். ஒரு முக்கியமான சமூக பிரக்ஞையோடு சமூக உணர்வோடு அவர் சொல்லிச் செல்கிறார். வாழ வைக்க எண்ணார் அழிவில் தம் ஆதாயம் தேடுவர்கள் பதறாமல் நின்றார்கள் பயமின்றி பார்த்தார்கள் கோடாலி பறித்து புட்டு அவர்கிட்டு தண்டித்து திரும்புகிறேன் தணலுள் நிகரற்று மூலகள் வாழ்வுக்காய் மூன்று முனை தினம் நோர்வேன். பற்றி படர்ந்த தீயால் அடிக்கடி பஸ்மமாகி முற்றாக காடறிய முயன்று உதவிக்கு ஆட்களற்று நாமா என தினமும் சுள்ளி சேர்த்து கூட்டை அமைத்தோம். இது ஒரு இந்த நெஞ்சத்தொடும் கவிதை என்று சொல்லி சொல்லலாம். இந்த கட்டுவோம் நம் கூட்டை உங்களோட கையிலே புத்தகம் இருக்கு, நீங்கள் படித்து பாருங்கள். இது நெஞ்சத்தொடுகிற வரி. அதிலே ஆட்களற்று நாமாய் அனுதினமும் சுள்ளி சேர்த்து கூட்டை அமைத்தோம், எங்களுக்காய் எம்சரவில் கூட்டச் சமைத்தோம், கொடுநாகம் கலைத்தமது கூட்டில் தாம் மீண்டும் முட்டையிட்டு குஞ்சுகளை பொறித்தும் அடகாத்து பகற்போதில் அலைந்தலைந்து தேடி உணவூட்டி திகட்ட திகட்டத்தான் கொஞ்சியம் குஞ்சுகளை குலாவுகிறோம், எங்களது கூடொன்றில் வாழ்ந்து கொடுநெருப்பை சகிக்காமல் போய்பனிக்குள் குயதேடி மூளை முடுக்கையும் தன் பார்வை புலத்துள் பதித்து அனைத்துமையை கண்காணித்திருக்கும் பெமரா. இதுவும் வருது. அரசாங்க இந்த பதவியில் இருக்கிறவர்கள் தங்களோடு சேர்ந்த விஷயங்களையும் வச்சு உவமையாக சொல்லுவார். எங்கேயும் போனால் அந்த கண்காணிப்பு கேமரா. இப்போ கடைகளில் எல்லாம் வந்து விட்டது, எல்லா இடமும் இருக்கிறது இந்த கண்காணிப்பு கேமரா. இந்த கண்காணிப்பு கேமரா போல அவர் இந்த நல்ல உவமையை சொல்லுகிறார். பதித்து அனைத்தையுமே கண்காணித்திருக்கும் கேமரா நிலைமைக்கு தெளிவு நீரோட போல் நம்பலம் பலவீனம் அளவு கடந்து இயலும் இயலாமை நிறைய சொல்லலாம். உதாரணம் எல்லாம் இந்த கம்பன் பார்க்கடலுக்குள்ள போன பூனை மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இதை குடிக்கிறது, இதை விடுறது, இதை சொல்லுறது, இதை சொல்லாமல் விடுறது என்கின்ற ஒரு மிக முக்கியமான நீண்ட பெருங்கோடை குலிய நிலவக்க பூண்டோடு அகல மலைகளுக்கு இடையில் என்ற பாடு. இந்த இயற்கையை தசிக்கிறவன் எப்பொழுதும் கவிஞனாக இருப்பான். அவன் கவிதை எழுதாவிட்டாலும் அவனோட உள்ளத்திலே ஒரு கவிதை இருக்கும். இந்த முகில்கள் என்ற கவிதையை நீங்கள் பார்த்தால் தெரியும், பாரதி பாஞ்சாலி சபதத்தை பாடுகின்ற பொழுது ஒரு இடத்தை கூட்டிக் கொண்டு போய் வச்சு அந்த அவன் அந்த கவிஞர் சொன்ன போல அந்த முகில்லே அவனுக்கு ஈடுபாடு. அந்த முகில்லே ஈடுபாடு இருந்தபடியால் கூட்டிக் கொண்டு போய் திரௌபதியை பக்கத்தை இறுதி போடு பாரடி பாரடியோ வானத்து புதுமை எல்லாம் பண்மொழி நீ கணம் தோறும் மாறி மாறி ஓரடி மற்றோரடியோடு ஒத்தையிலிருந்து ஓமை ஒரு நவநவமாய் தோன்றும் காட்சி. அந்த முகில்கள் அதை கேர்னல் நேரத்தில் பார்த்துருப்பார் நினைக்கிறேன். அந்த கணநேரம் மாறும் எங்கண்ட பிரதேசங்களில் அந்த காட்சியை பார்க்கலாம். அவங்க பார்க்கல அந்த காட்சி முகில் மாறி 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 போய்கொண்டிருக்கிறது. அது ஒரு கவிஞனை உருவாக்கும். அது அதால் ஈர்க்கப்படுவோன் நிச்சயமாக ஒரு கவிஞன் ஆவான். அதாவது விமர்சனம், அதுதான் ஏற்கனவே நான் சொன்னேன். என்னுடைய விமர்சனத்தை பற்றி இந்த விமர்சனம் என்கிற ஒரு கதை இருக்கு, அதை நீங்க பாய்ச்சி பாருங்க. இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறேன். இந்த இயற்கை பாடுகிறல நான் பாரதியை சொன்ன மாதிரி நிற்பனவே நடப்பனவே எல்லாம் பாரதி. இந்த நான் ஏற்கனவே சொன்ன ஒரு நாள் குதறி குடித்து உயிரை கொன்றுவிடும் பசிவரியில் துரத்தும் ஒரு சிங்கம் போல், இந்த சிங்கத்துக்கு வார கொன்றுவிடும் சிங்கத்துக்கு வார அந்த பசி போல். இன்னொரு இடம் இருக்கு, காலமெல்லாம் சூடிக்கும் கோலத்தை முதுமையிலே காலமே மறுதளித்து அலங்கோலம் செய் இன்னும் முதர்வை தளர்வை முலாம்பூசி. இது இந்த தலைக்கு குறிச்சு வச்சுக்கிற பக்கத்தை வாசிக்கல இந்த டை பண்றதா எனக்கு நினைவுக்கு வந்தது. இந்த தலைமை அந்த பொய்மை பற்றிய நினைவு வந்தது. காலமே மறுதளித்து அலங்கோலம் செய்யும் நம் முதிர்வை தளர்வை முலாம்பூசி நாம் அதனை ஏமாற்றி ஏய்த்தல் அதுவும் நாங்கள் தலைக்கு எவ்வளவுதான் டை பண்ணி நான் அதை செய்கிறேன் இல்லை தலைக்கு எவ்வளவுதான் நாங்கள் டை பண்ணி கருப்பா வைத்தாலும் அது நம்மை ஏமாற்றி தம்திறனை காட்டி நிரூபிக்கும் சாபுளமை. எப்படித்தான் செய்தாலும் நாங்கள் முதுமையை மறக்க முடியாது. இன்னொரு கவிதை எழுதுகிறார், தனக்கு வார முதுமையை பெற்ற பாதி கடந்து விட்டேன் பாதி கடந்து விட்டேன் என்று ஒரு கவிதை எழுதுகிறார். அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், நாங்கள் எவ்வளவு கடந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இவர் பாதி கடந்து விட்டால் எங்களுக்கு இனி மீதி இல்லை. ஒரு அழகான கணிசமா என் இளங்கால பொழுதை அனுபவித்தேன் காலமோ கணமும் தரிக்காமல் ஓடுகின்ற புறவிகளாய் வாழ்வை இழுத்து நகர்கிறது. இந்த உவமை திருப்பி திருப்பி வருது, காலமோ கணமும் தரிக்காமல் ஓடுகின்ற புறவிகளாய் வாழ்வை இழுத்து அனுபவிக்க விரும்புகிறேன் மீள கிடைக்காமல் தவற விடப்படுவதுதான் ஆம் இப்பொழுதில் அநேகம் புரிகின்றேன். இந்த கிட்டத்தட்ட பல்வேறு இடங்கள்ல இவற்றை இந்த கவிதைகள்ல இந்த பாரதியின் எண்ணக்கரு எனக்கு இருப்பது போல ஒரு நினைவு இருக்கிறது. அது அவர் விரும்பியோ விரும்பாமலோ பாரதி மேல் அவருக்குள்ள பற்று காணமாகவோ அந்த நடைகளுக்குள்ளே இல்லை, அந்த பொதுவாக ஒரு பாரதி அவருக்குள்ளே இருக்கிறது மாதிரி எனக்கு ஒரு இந்த கவிதைகளை படிக்கின்ற பொழுது இருந்தது. இந்த பாரதியின் வசன கவிதையில் இருந்து பாரதியினுடைய முடிப்பம் என்ன கடைசி இறுதியாக நீங்கள் இந்த இவருடைய கவிதையிலே அற்புதமான குறியீடுகள் சிறப்பான உவமைகள் தான் சொல்ல விரும்பியவற்றை சொல்ல விரும்பாதவற்றை கவித்துவம் என்கின்ற அந்த அங்கிக்குள்ளே புதைந்து வைத்து தந்திருக்கிறார். மிகச்சிறந்த கவியரங்களிலே சந்த கவிகளை இவர் பாடுவதை கேட்டிருக்கிறேன். நிறைவாக பிரார்த்தனையிலே தொடங்கி போற்றுதுமிலே நிறைவு செய்கிறார். பிரார்த்தனையை நாங்கள் விட முடியாது, போற்றுதலையும் நாங்கள் விட முடியாது. மங்கள விளக்கேற்றுவதும் மங்களம் பாடுவதும் எங்களுடைய மரபு. எனவே இந்த எம்மொழி போற்றுதும் என்ற கவிதையை மட்டும் சொல்லி உங்களிடம் இந்த விடை பெறலாம். செழுமை மிக்கது எங்களின் தாய்மொழி, செல்வம் கோடியாய் கொண்டதம் தென்தமிழ், விளைந்து எங்கள் விழுமியம் சொல்லிடும் வேதம் காப்பியம் நூல்கள் என நூறு அழகும் ஆழமும் தத்துவ உச்சமும் அணிந்து இன்று பயன் தந்து வாழ்ந்துடும். மொழியம் செம்மொழி அதை கை துவிந்திட முழுமையாக போதாது ஒரு ஜென்மம். அருமையாரு, உண்மையாக கற்றது கை மண்ணளவு கல்லாவது உலகளவு எல்லாத்தையும் சொல்லி 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 கொண்டு வந்தாலும் தமிழ் முழுவதையும் படித்து காண முடியாது. வள்ளுவந்தனை கற்க ஓர் ஜென்மம், மகிமை கம்பனை கற்க ஓர் ஜென்மம், தெள்ளிய ஐங்காப்பியம் நீதிநூல் தேனில் ஒரு தேவாரம் திருவாசகம், வெள்ளமாக நாம் வறண்ட நிலந்தனை நிறைக்கும் ஒவ்வொரு இலக்கியம், கடைசி பிள்ளையாகிய பாரதி. இதான் எனக்கு பிடிச்சவை. அந்த கடைசி பிள்ளை பாரதி அவன் உரநடை, அதன் பின் உரநடை கற்க ஒவ்வொரு ஜென்மமும் வரும். இந்த கடைசி பிள்ளைன்னு சொல்லிகள் எனக்கு ஒரு நினைவு வந்து எங்களுடைய கிராமிய யாழ்ப்பாண பண்பாட்டு பாரம்பரியம். இந்த கடைசி பிள்ளையோ கொஞ்சம் சார் கூட எப்பவும் சொல்லுவாங்க, கடைக்குட்டி அவன் கச்சான் காத்துக்கு நின்று பிடிப்பான், கடைக்குட்டி அவன் கச்சான் காத்துக்கு போத்து விடுவான் என்று தகப்பன் சந்தோஷமா சொல்றது. காலத்தி காலம் தப்பி பிறந்தாலும் அவன் கடைக்குட்டி, அவன் எங்களை கச்சான் காத்துக்கு எங்களை காப்பான். அது மாதிரி இந்த கடைக்குட்டி பாரதி சொன்ன எனக்கு நல்லா பிடிச்சு. இப்படி வரும் இங்கு கிடைக்காத இணையிலா புதியல்கள் நிறைந்ததால் எப்படி எதை எப்போது கற்பது என்ற குழப்பத்தில் எதையும் அணுகாமல் அற்பரானோம் நாம் இன்றைய தலைமுறைக்கு. ஆம், நவீனங்களே அசல் என புறர் நகலை வியக்கிறோம், இப்பிறப்பில் எம் சொத்தை கைவிட்டோம், இவர்களோ விட்ட பிச்சதென்றுகிறோம். நன்றி, வணக்கம்.
பெரியோர்களே, நாங்கள் நிகழ்வினுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறோம். யாழ்ப்பாணத்தினுடைய அண்மை கால புத்தக வெளியீடுகளுக்குள்ளே இந்த புத்தக வெளியீட்டை கின்னஸ் புத்தகத்திலே பதிந்தால் என்ன என்று நான் நினைத்து பார்த்தேன். ஏனென்றால் ஒரு 15 நிமிட தாமதத்தோடு இந்த நிகழ்வை தொடங்கினாலும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே இந்த நேரத்தை நாங்கள் நிறைவு செய்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறோம். அது ஒரு சாதனைதான். அதைவிட இந்த பொதுவான புத்தக வெளியீடுகளுக்குள்ளே முதல் பிரதி சிறப்பு பிரதி என வாங்கிய பிற்பாடு அங்கே சபையோரை காண முடியாது. ஆனால் இங்கே இந்த பிரதிகள் கொடுத்த பிற்பாடும் இத்துணை கூட்டம் ஒரு ஆர்வத்தோடு கவிஞருடைய உரையை கேட்க வேண்டும் என்கின்ற வேணவாவோடு காத்திருக்கிறது. அதற்குரிய நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. எங்களுடைய கவிஞர் உண்மையிலே கம்பன் பண்ணையிலே வளர்ந்தவர், நல்லூர் வீதியிலே நடந்தவர். அவருடைய கவிதையும் நல்லூர் வீதியிலே தான் நடந்தது. அப்படி நடைபழகி இன்றைக்கு ஒரு உன்னதமான கவிஞராக இன்றைக்கு தன்னுடைய ஆளுமையை நிலைநிறுத்தி இருக்கிறார் அன்பு நண்பர் ஜேசிகன் அவர்கள். தன்னுடைய நிறைவுரை நன்றியுரை இப்பொழுது நல்குகிறார்.
இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற அன்புக்குரிய லலீசன் அவர்களே, இந்த நிகழ்விலே வாழ்த்துறையை வழங்கி சென்றிருக்கின்ற பேராசிரியர் சண்முகலிங்கன் ஐயா அவர்களே, வெளியீட்டுரையை நிகழ்த்தி இங்கே அமைந்திருக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பேராசிரியர் வேல்நம்பி அவர்களே, முதற் பிரதியை இங்கே பெற்று அமைந்திருக்கின்ற கவிஞர் யக்கச்சி கருணாகரன் அவர்களே, கௌரவ பிரதியை பெற்று அமைந்திருக்கின்ற குமாரசாமி ஐயா அவர்களே, சிறப்பு பிரதிகளை பெற்ற அன்பர்களே, இந்த நூல் நயப்புரைகளை வழங்கி இங்கே இருக்கின்ற பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்களே, அன்பு என்னுடைய அன்புக்குரிய சோபா அவர்களே, இங்கே இவ்வளவு நேரமும் பொறுமையாக காத்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த கவிதை வெளியீட்டு விழாவுக்கு இவ்வளவு பேர் இங்கே வந்து கலந்து சிறப்பித்ததற்காக முதற்கண் உங்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றிகள். புயல் மழைக்கு பின்னான பொழுதிலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த கவிதை துறையிலே நான் ஈடுபட்டதாலே எனக்கு கிடைத்த நட்புகள் தான் அநேகம். உண்மையிலே ஒரு அரசு சேவையாளர் என்பதை தாண்டி கவிதைத்துறையிலே ஈடுபட்டதாலே எனக்கு மிக அநேகமான நண்பர்கள் இருக்கிறார்கள். அது என்னுடைய சேவையில் வேலை செய்யும் பொழுதும் எனக்கு உதவுகிறது. எங்கு போனாலும் எங்கேயோ தெரிஞ்சவர்கள் இருப்பார்கள். ஒன்று அரசு துறை சார்ந்தது, மற்றது இந்து கல்லூரி சார்ந்தது. இந்து கல்லூரி எங்கே போனாலும் ஏதோ ஒரு இந்து கல்லூரியை படித்தவர் இருப்பார். எனவே இந்த இவ்வாறு இந்த துறையில ஈடுபட கிடைத்தது எனக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு. ஆனால் அண்மையில் நடந்த ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்தேன், கவிதை என்னை ஒரு கருவியாக கொண்டு தன்னை எழுதுகிறது என்று. அது இவ்வளவு தூரத்துக்கு அது உண்மையாக தெரியாது, ஆனால் அதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. நாங்கள் சில நேரத்திலே இதை எழுதுறது என்பதை பற்றி ஒரு பிரஜை இல்லாத போது கூட அந்த தானாக ஒரு விடயத்தை எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இந்த கவிதை என்னுடைய ஒரு கவிஞன் என்பவன் பொதுவாக அவனுக்கு பேதங்கள் இல்லை. அவருக்கு அதாவது வயது, பால், சமயம், சமூகம், அரசியல் வேறுபாடு கிடையாது. எனக்கு உண்மையிலே இந்த அரசியல் கூட நாங்கள் அரசு அதிகாரி என்ற ரீதியிலே எல்லா அரசியல் பிரமுகர்களும் எனக்கு பழக்கம். ஆகவே இந்த உண்மையிலே அந்த ஆகவே என்னென்றால் இந்த ஒரு கவிஞர் என்று ஒரு ஒரு இல்லைக்குள்ளே சிறைப்பிடிக்கப்படாமல் அல்லாட்டி ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்காமல் எல்லோருக்கும் பொதுவானவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது. எனவே இங்கே இந்த நூலை நான் அதை வெளியிட்டேன். மீண்டும் ஒரு அரச சேவையாளனாக நினைவு கூறப்படுவதிலும் பார்க்க, ஒரு கவிஞனாக நான் எதிர்காலத்தில் நினைவு கூறப்பட்டால் அதற்காக நான் மகிழ்ச்சி அடைவேன். என்னுடைய 22 வருட காலங்களிலே என்னுடைய கவிதை பயணத்திலே உண்மையிலே இந்த இடத்திலே நான் சிலரை நினைவு கூற வேண்டும். இங்கே இருக்கின்ற தயாபரன், நேசராஜா என்னுடைய நண்பர்கள், நாங்கள் மூவரும் தான் முதல் கவிதை பயணம் துவங்கினோம். நான் ஏற்கனவே சொன்னது போல தயாபரன் பேர்ந்து தன்னுடைய விதானி அருதியிலேயே போது ஒன்று இருந்து விட்டார். நேசராஜா ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றார். அதே போல யாழ்ந்து கல்லூரியிலே சாவை பஞ்சாட்சரம் ஐயா அவர்கள் தான். நாங்கள் அந்த நேரத்திலே ஏதோ எழுதுவோம் என்று வெளிக்கிட்ட போது எங்களுக்கு எங்களை வழிப்படுத்தினார். அதைத் தொடர்ந்து கம்பவார் ஜெயராஜ் அவர்கள் என்னை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர். ஜெயராஜ் அவர் இந்த இடத்திலே நான் என்று அறிவித்திருந்தேன், அவர் தவிர்க்க முடியாது, கொழும்பிலே இருந்ததாலே வர முடியவில்லை. அதே போல அதைத் தொடர்ந்து கவிஞர் முருகையனிடம் நான் கவிதை படித்தேன். இங்கே சொன்னது போல இந்த மரபு கவிதை யாப்புகள் அதில் படித்தவன்தான். ஆனால் அவர் கவிதையே சொல்லித்தார் அவ்வளவுதான். அதில் மரபா யாப்பா புதுசான்றது வேறு. முருகையன் அவர்கள், சிறுத்திரன் சுந்தர் அவர்கள் என்னுடைய கவிதைகளை ஆரம்பத்திலே எனக்கு அவர் உற்சாகம் ஊட்டினார். அதே போல கருத்து ரீதியிலே யேசுராசா அவர்களோடு என்னோட அவர் கருத்து ரீதியில சில எனக்கு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறன. ஆனால் என்னுடைய ஒரு கவிதை அந்த யேசுராசா அவர்கள் 95 ஆண்டிலே 95 கவிதை என்ற ஒரு இதழை நடத்தினார். அந்த நேரத்திலே என்னுடைய ஒரு கவிதையை நான் ஒரு போட்டி மகாகவி நினைவு போட்டிக்கு அனுப்பினேன். அந்த போட்டியில் அந்த கவிதை முதல் பரிசு பெற்றது. அதைத் தொடர்ந்து என்னுடைய ஒரு முதலாளியை பிரசுரித்தவர் ஜெயசுராசா, அவரை இந்த இடத்துல நான் நிச்சயமாக நினைவு கூறுகிறேன். அதே போல சொக்கன் ஐயா அவரிடம் நான் தமிழ் படித்தவன். இங்கே இருக்கின்ற சோபா சார், அடுத்தது எங்களுடைய சந்திரபோஸ் அண்ணா அவர்கள், உண்மையிலே அவரை நான் இந்த சிறப்பு பிரதிக்கு அழைத்திருந்தேன். அவர் இந்த இருக்கிறார். நான் அழைத்த போதும் அவர் அமைதியாக இருக்கின்றார். நாங்கள் இந்த மீள்குடியேறிய பின்னர் இங்கே சுந்தரன் என்ற ஒரு பத்திரிகையை அவர் நடத்தினார். அந்த இடத்திலே அவருக்கு நான் ஒரு சிறிய உதவி செய்பவனாக இருந்தேன். அந்த நேரத்திலே நாங்கள் இந்த கவிதையோடு கரைந்தோம். அதே போல வித்யாதரன் அவர்கள் நாங்கள் மீள்குடியேறிய பின்னர் இந்த சஞ்சீவி உதயன் பத்திரிகைகளிலே எங்களுடைய கவிதைகளை வெளிப்படுத்தியிருந்தார். இவ்வாறு என்னை இவர்கள் அனைவரையும் நான் இந்த இடத்திலே நினைவு அன்போடு நன்றியோடு நினைவு கூறுகிறேன். இந்த புத்தகத்திலே ஒரு பிழை இருக்கிறது, நான் சொல்லணும். அது இது யாப்பு. இது உண்மையிலே இந்த புத்த கவிதை மரபு கவிதையான்னு கேட்டால் மரபு கவிதை தான். மரபு கவிதையில் இருக்கின்ற சில யாப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இது புது கவிதையாண்டா புது கவிதையும் தான். முருகையன் அவர்கள் ஒரு முறை சொல்லுவார், அவர் வளமையாக கூறுவார், ஒரு கவிதை மரபு கவிதையாக இருக்க வேணும், அது புது கவிதையாக இருக்க வேணும். மரபு என்பது வேறு, அதாவது யாப்பு மரபும் ஒன்றாண்டால் அது வேறு. மரபு என்பது எங்களுடைய வாழ்க்கை முறை. எங்களுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது, ஒரு நீண்டகால தொடர்ச்சியான வரலாறு இருக்கிறது. அதிலே நல்லது இருக்கு, கூடது இருக்கு, அது வேறு. அந்த வாழ்க்கை முறையை அடிநாதமாக கொண்டு வந்த கவிதையாகத்தான் நான் என்னுடைய கவிதையை கருதுகிறேன். அதே நேரம் இன்றிருக்கின்ற சமகால யதார்த்தத்தை எனக்கு எட்டி அறிவிலே, அல்லது என்னுடைய அறிவுக்கு எட்டிய அளவிலே நான் அதை பயந்திருக்கேன். எனவே நான் நினைக்கின்ற என்னுடைய இந்த கவிதை மரபு கவிதையும் தான், அதே நேரம் புது கவிதையும் தான். இந்த கவிதையை எப்படி எழுதுற என்ன செய்யறேன் சில பேர் கேட்டிருக்கிறார்கள். இதுதான் தரமான கவிதை என்று சொன்னவரும் இருக்கிறார்கள், இது கவிதையே இல்லைன்னு சொன்னவரும் இருக்கிறார்கள். நான் இதுவரை பற்றியும் நான் கவலைப்படுவதில்லை. ஏன் இப்படி இப்படி பிள்ளைய பெத்தனி என்ன அப்படின்னு கேட்கல, பிள்ளை பிறந்துட்டது ஏனப்பா அப்படி பெத்தனி என்று கேட்கல, அது இப்படி தானப்பா பிறந்தது. அவே அதுதான் என்னுடைய கவிதைக்கும் பொருந்தும். இப்ப இதே இப்படி பெத்தனி, ஏன் இப்படி நீண்ட ஆயோட பெற்றிருக்கோணும், சிவப்பு கலரா பெற்றிருக்கோணும், இப்படி தலைமயிரோட பெற்றிருக்கோணும், விருப்பம்தான், பிற முடியவில்லை. ஆகவே இது நான் நினைத்தோ நினைக்காமலோ பிறந்தது. இது இது வெளிப்படையான என்னுடைய பிரகடனம். இதிலே நான் யாரையும் புண்படுத்தவோ அல்லது நான் யாருக்கும் நான் இந்த விமர்சனங்களுக்கு போவது குறைவு, அவரவர் சரியாக செய்கிறார்கள் நான் நினைக்கின்றேன். எனவே நான் என்னுடைய புத்தகத்தில் ஒரு பிழை இருக்கிறது என்றால் இதில் 213 பக்கத்திலே ஒரு பிழை இருக்கிறது. அது நான் 5 தடவைக்கு மேலே நான் இந்த ப்ரூஃப் திருத்தினேன். ஒரு 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 சீர் கூடி போச்சு உண்மையிலே, அது ஒரு கலிப்பா. அதில் உண்மையிலே அந்த அதிலே 13 பக்கத்திலே ஒரு இடைக்கிடையின்ற ஒரு சீர் கூடி போச்சு. அது பிழை கழிப்பாலும் அப்படி இருக்கக்கூடாது, அது பிழை. அது சிறவது யாப்பு படித்தவர்களுக்கு தெரியும், ஆனால் வேற வாசிக்கிறவர்கள் அது கழிப்பாதான் சொல்லி பார்ப்பார்கள் தெரியாது. சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இன்றைய சமகாலத்தை சேர்ந்து. எனவே அது அது நானாக எதிர்பாராமல் நடந்து நடந்து விட்டது. இந்த இடத்துல நான் சில பேரை இவ்வளவுதான் என்னுடைய உரை, இதில் கணக்கை நான் சொல்லவதற்கு விரும்பவில்லை. இது மட்டும்தானா தொகுப்பண்டு கேட்டால் இல்லை, இதை மாதிரி பல மடங்கு கவிதைகள் இருக்கிறது. ஆனால் காலமும் நேரமும் அதற்கு கைகூடும் பொழுது நாங்கள் அந்த கவிதைகளை வெளியிடலாம். இந்த இடத்திலே நான் இந்த கவிதை தொகுதியை நான் வெளியிட்ட கொண்டு வரப்போது எனக்கு பலர் எனக்கு உதவி செய்தார்கள். முதலாவதாக இந்த பிரதிகளிலே இருக்கின்ற அநேகமான கவிதைகளை கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி தந்தது என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள். அதில் யோசிக்கப்படாது அலுவலக உத்தியோகத்தரை துஷ்பிரயோகம் செய்துவிட்டார் அதிகாரி என்று, அப்படி இல்லை. அலுவலகத்துக்கு பிறகு நான் அங்கே நிற்கிறேன். நான் அந்த நேரத்திலே அவர்கள் என்னுடைய உத்தியோகத்தர்கள் அவர்கள் வந்து எனக்கு உதவி செய்வார்கள். அதில் பிரசாத் தங்கமயில் என்று 2 அன்பர்கள், அவர்கள் எனக்கு இந்த இதில் டைப் பண்ணி தந்தார்கள். இந்த அட்டைப்படத்தை தயாரித்து தந்தவர் எங்களுடைய மதி கலர்ஸிலே இருக்கின்ற பேரின்பம் என்ற ஒரு அன்பர். உண்மையிலே நான் எனக்கு இந்த சரி இதில் கணக்கை சொன்னார்கள், அதில் இருக்கல இருக்கு விஷயம், புயல் மலைக்கு பின்னான போனதுன்ற விஷயம் இருக்கு. ஆனால் நான் சொன்னால் நான் சொல்லக்கூடாது, விந்து நான் சொன்னால் நமக்கு பிரச்சனையாக போயிடும். அதுக்குள்ள சில விஷயங்கள் இருக்கிறது. அப்போ எனக்கு அந்த அதை பற்றிக்கலாம யோசித்தேன். வைத்தப்பட அப்போ அந்த திளைப்பை கொண்டு போய் நான் அப்போ ஒரு பின்னேரம் மதிக்கலாஸ் வேறு அவர் பஸ்ஸும் இல்லை. அப்போ அந்த பேரின்பம் என்ற ஒரு தம்பி, அவர் உண்மையிலே இங்கே ஆசை ராசியாக எல்லாரும் இருக்கிறார்கள். உண்மையிலே அவர்களுடைய ஒரு கைவண்ணத்தோடு ஒரு புத்தகம் வந்தால் இன்னும் தரமாக இருந்திருக்கும். உண்மையிலே எனக்கு சார் அடுத்த வருஷம் பார்ப்போம், அடுத்த வருஷமும் அடுத்த தொகுப்பில் பார்ப்போம், அதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. அப்போ நான் உண்மையிலே அவரோட போயிருந்து இந்த இன்டர்நெட்டில் தட்டி பார்க்கும் பொழுது இந்த படம் வந்தது. அதை அவர் மிகச் சிறப்பாக மெருகூட்டி நான் நினைக்கிறேன் ஏதோ இந்த சூழலுக்கு பொருத்தமான முறையில் போட்டிருக்காரு, உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். எனவே அவருக்கு நன்றி. அதே போல் அந்த சோப்பா அவர்கள் சொன்னது போல இந்த டைப் செட்டிங் அந்த சந்திரிகாண்ட ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை தான் நான் ஒரு 5 தரம் கொண்டு திருத்திருப்பேன். எனக்கு பெரிய என்னடா அந்த திருப்பி திருப்பி திருத்த திருத்தாவே என்ன சொல்றாவோ தெரியாது. ஆனால் இந்த வித இதுவும் இல்லாமல் அவர்கள் திருத்தி தந்தார்கள். அந்த புத்தகத்தை மிகச்சிறப்பாக மதிக்கல சுரேஷ் மதி சதீஷ் சரிப்படுத்தா சதீஷ் எனக்கு பொசன்னையோடய தெரியும். பொசன்னை பொஸ்கோ பிரிண்டர்ஸ் வைத்திருக்கும் பொழுது மதி அங்கே சதீஷ் அங்கே ஒரு ஊழியர். அந்த நாளிலிருந்தே அவர் எனக்கு தெரியும். ஆனால் அதை தாண்டி அவர் என்னுடைய அயலவர், என்னுடைய வீட்டுக்கு அயலவர். அவருடைய அம்மா என்னுடைய அம்மாவோடு ஒரே காலம் பிறந்தவர். இவருடைய மூத்த தமையனும் நானும் ஒரே வயதை சேர்ந்த நான். எனவே அந்த அவருடைய அவர் என்னோட கொஞ்சம் வேறு ஒன்றுமல்ல சில விஷயங்களை கொஞ்சம் அவரோட கதைச்சு கதை செய்யக்கூடிய சூழல் இருந்தது. எனவே அது அவர்கள் இந்த புத்தகத்தை அடித்து தந்தார்கள். எனவே அவர்களுக்கும் நன்றிகள். இந்த பின்னுக்கு இருக்கிற படம் இங்கே இருக்கிற இவர் தான் ஆள், இவரை கணவருக்கு தெரியாது. ஆனால் எங்கிற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த புகைப்பட பிடிப்பாளன் அது. இந்த இடத்திலே அவர் நிக்கேக சொல்றது எனக்கு மிகுந்த சந்தோஷம். எந்த படம் மட்டும் இல்லை, இப்படி நான் நினைக்கிறேன் இங்கே கலைஞர்களாக இருக்கின்ற அல்லடி இன்றைய கவிஞர்களாக இன்றைய ஏதோ ஒரு படைப்பாளிகளாக இருக்கின்ற சகல பேரையும் தன்னுடைய புகைப்படத்துக்குள்ளே மிகச்சிறப்பாக உள்வாங்கின்ற ஒரு மிகச்சிறந்த புகைப்பட கவிஞன், அதோட கவிஞன் யாத்ரீகன் அவர் வினோதன் அவருடைய சொந்த பேர். அவருக்கு நன்றி. அவர் அவற்றை இந்த படம் அவர் தான் எடுத்து வந்தது. இதே போல இந்த புத்தகத்தை நான் செவ்வாய் பார்க்கும் பொழுது இங்கே வந்துட்டு சென்று விட்டார் கீர்த்திராஜன் என்று அவர் தமிழாசிரியர், அவர் எனக்கு உதவி செய்தார். அதுக்கு மேலதிகமாக நான் சோப்பாசரிடம் கொடுத்து இதில் இருக்கின்ற ஒரு சில பிழைகளை திருத்தினேன். எனவே அவருக்கும் நன்றி. இதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு எனக்கு எங்களுடைய அரசாங்க அதிபர் அவர்கள் அனுமதியை தந்தார்கள். ஏனென்றால் இது கவிஞருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. தனியாக கவிஞராக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஒரு அதிகாரியாக இருக்கிற கவிஞருக்கு பிரச்சனை இருக்கு. நாங்கள் அப்ரூவல் எடுக்காம புத்தகம் வெளியிடல. ஆகவே எங்களை ஒரு கஷ்டம். இப்ப முந்தி என்ன என்னவும் செய்யறோம், நாங்கள் இப்ப வெளியிடுறேன்னு சொன்னால் சேவையில இருந்தப்ப சேவையில இருந்து விட்டுட்டு போய் என்ன செய்யலாம், சேவையில இருந்து கொண்டு வெளியிடுறேன்னா கஷ்டம். அப்ப அதுக்கு அனுமதி எடுக்க வேண்டும். அப்ப நான் அவரிடம் ஒரு அனுமதிக்காக கோரினேன். இது என்னுடைய சொந்த செலவிலே என்னுடைய ஒரு எல்லைக்குள்ளதான் இதற்கும் இப்படியான ஒரு கவிதையை வெளியிடுறேன் அவர் எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் உடனடியாகவே அது அந்த வெளியிடுவதற்கான அனுமதியை தந்தார். எனவே அவருக்கும் இந்த இடத்திலே என்னுடைய நன்றியை அவர் இல்லாத போதும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்கே இந்த சிறப்பு பிரதியை நீங்கள் பெற்றவர்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். என்னுடைய நாலு புத்தகத்திலேயும் இந்த சிறப்பு பிரதி பெற்றவர்கள் அநேகமாக திருப்பி வந்துட்டையும் பெற்றிருக்கிறார். நான் இந்த புதுசாக ஒருத்தரையும் இல்லாட்டி இந்த கடைக்காரர் இல்லாட்டி அப்படி எங்களை வர்த்தக சங்க தலைவரோ செயலாளர் இருக்கிறார் அவரை கோவிக்க கூடாது. வர்த்தகர்கள் இந்த புத்தகத்தை விற்கோணும் என்றதுக்காக சிறப்பு பிரதி கொடுப்பதில்லை. பொசண்ணனுடைய முதலாவது புத்தகத்துக்கு வந்து சிறப்பு பிரதி எடுத்தவர் இன்றைக்கும் அவற்ற பேர் இருந்தால் கொஞ்சம் தாமதம். தேவாபுரம் நாலு வருஷமும் இந்த நாலு புத்தகம் பிரதி எடுத்தவர் அப்படி என்னுடைய அன்பர்கள் அன்றிலிருந்து என்னோடு சொல்ற மணிராஜ் அவர் நான் நினைக்கிறேன் நாலு புத்தகம் வந்து எடுத்தவர். அவ எப்படி அந்த அவர்கள் எல்லோருமே வந்தார்கள். இப்ப இந்த இடத்துல நான் இப்படி ஒரு இந்த புத்தக வெளியீட்டை செய்யும் பொழுது முந்தி இளைஞர்களாக இருக்கும் பொழுது எங்களுடைய நாங்கள் நல்லூரிலே எல்லோரும் பின்னேரத்திலே கூடுவோம். அதற்கு செனட் சபை என்று பெயர். அது பிரிட்டிஷில் இருக்கின்ற சபை மாதிரி தான் எங்களுடைய சபை. அப்படித்தான் இருந்தது. 20-25 பேர்கள் இருந்தோம் பின்னேரங்களில். 6 மணிக்கு கூடினால் 9 மணி வரை மிகவும் நெருக்கடியான காலத்தில். 2006 முகில் குடியேறிய பிறகு அந்த கர்ஃபியூ 7 மணிக்கு ஆமி பொல்லோடு வலைக்பரை அலைந்து காய்த்து போட்டு தான் நாங்கள் போவதுண்டு. ஆனால் காலந்த கோலம் எல்லாரும் அப்பாக்களாகி போறதோட அந்த சபை அந்த செனட் சபை இப்ப நல்லா நொடிஞ்சு போய் 4-5 பேரோடு இருக்குது. என்றாலும் அந்த அவர்கள் தான் என்னுடைய இந்த புத்தக வெளியீட்டினுடைய இந்த வெளி வேலைகள் இந்த சபேசன் நானும் அவரும் ஒன்றாக டியூஷன்ல படிப்பிச்சு நாங்கள் அவர்கள்லாம் அந்த நாலு என்னுடைய நாலு புத்தகத்துக்கும் அவர்கள்லாம் இந்த பின்கள வேலைகள் அதாவது ட்ரிங்க்ஸ் கரைச்சா என்ன இதை கொடுத்தானே அவர்கள்லாம். அவர் இந்த முறை நான் ஒரு சொல்லு சங்கர் என்னுடைய நண்பர் அவருக்கு சொன்னேன் நான் காசத்தாரனப்பா நீ இருக்க வந்து எதாவது செய்து போட்டா அவர்கள் அந்த டைமுக்கு செய்து போட்டார். எனவே அவர்கள் அந்த இடத்துல என்னுடைய அன்பு நண்பர்கள் சங்கர் கலை அபி போன்றவர்களுக்கு இந்த இடத்துல நன்றிகள். அடுத்த சிறப்பு பிரதி பெற்றவர்களுக்கு நன்றிகள். இன்றைக்கு ஒரு சிறிய பிரச்சனையா போச்சு. இன்று இங்கு நாங்கள் ஒரு 10-11 மணிக்கு இந்த அலுவ அரங்கத்தை என்னுடைய நண்பர் பிரணவநாதன் அவர் முனிசிபல் கமிஷனராக இருக்கிறார். இப்போ அவர் இந்த மண்டபத்தில் வந்து விட்டார். ஓகே நாங்கள் வந்து இந்த பேனர்லாம் கட்டியாச்சு. இந்த மைக் ஸ்டாண்ட் இல்லை. அண்மையிலே இந்த மாநகர சபை ஆணையாளருக்கும் ஊழியர்களுக்கும் ஏற்பட்ட இடையில ஏற்பட்ட ஒரு தகராறுல மைக் ஸ்டாண்ட் பலியாயிட்டு ஒரு கூட்டம் நடந்துட்டுருக்கு. கருத்து மோதல் அம்பிட்டது இது இப்படி ஒன்று இது இல்லை இப்படி ஒன்று அது நொறுங்கி போச்சு. அப்ப அவர் சொன்னார் பிரச்சனை இல்லை. ஒரு 12 மணி ஆச்சு. அப்ப மைக் ஸ்டாண்ட் இல்லாம இல்ல ரெண்டு கதைக்கிறன்றது இவ்வளவுக்கு சாத்தியப்பட்டிருக்க முடியாது. அவன் என்னுடைய அயலவர் சுதர்சன்கிட்ட ஒரு கோல் கொடுத்தேன். உண்மையிலே எனக்கு ஒரு அதே மாதிரி கேதிசி டைம் கேட்டேன் ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்ய முடியுமா என்று. அவர்கள் சில கஷ்டப்பட்டார். ஆனால் சுதர்சன் உடனடியாக எங்கேயோ ஒரு வாரிசு வேலையில் இடம் கொண்டு வந்துட்டார். அதில் அவருக்கும் விசேட நன்றி. அப்படி இல்லைன்னா இப்படி நின்று காய்ச்சிருக்கிறார். இதை தாண்டி உண்மையிலே இங்க இவ்வளவு நேரம் வந்திருக்கிறீர்கள். அதே மாதிரி தான் அந்த இடத்துல இருக்கின்ற முகங்களிலே ஒரு சில அரச அதிகார முகங்களை தவிர மற்ற அனைவர்களும் என்னுடைய நண்பர்கள். இங்கே எங்களுடைய கிரகரி ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த கலைத்துறையாலே அது அதிகாரி என்பதை தாண்டி இந்த கலைத்துறையாலே மட்டும் என்னோடு நண்பரானவர்கள் அப்படி பலர். ரஜீவன் எங்களை சீதாராம் அப்படி கனவு எங்களை வேலடையூர் சுரேஷ் பரணி கங்கா மாஸ்டர் பாரதி இந்த அற்புதன் இப்படி எல்லாரையும் இந்த தனியாசலம் ஐயா அண்ணன் இருக்கிறார் யாத்ரீகன் இப்படி எல்லாரும் உடுவில் அரவிந்தன் எங்களை நான் இந்து கல்லூரியில் உண்டா படிக்கும் பொழுது அவர் என்னுடைய ஒரு வயசு கூட அந்த நேரத்தில் அவர் தான் நாங்கள் கவிஞர். நாங்களெல்லாம் கவிஞர்களே இல்லை. அவர் தான் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் நடந்த எந்த விழாவிலும் கவிதை பாடுவதென்றால் உடுவில் அரவிந்தன் ரமேஷ் இப்படி இல்லார் சட்டநாதன் ஐயா அப்படி பெரியவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். எனவே எங்களுடைய என்ன பேர் நடேஷ் மன்றது பூவாலசிங்கம் மன்ன இப்படி இவர்கள் எல்லாம் ஒரு உறவு. இது எங்களுடைய இந்த கவிதை துறையில் ஈடுபட்டதாலே கிடைத்த ஒரு நன்மை. எனவே எங்களை மீண்டும் நீங்கள் பயப்படப்படுவதில் ஒவ்வொரு வருஷம் இப்படி ஒன்று செய்து விடுவார் என்று அப்படி இல்லை. நான் ஒரு முறை சொன்னால் 3 வருஷத்துக்கு ஒருக்கா செய்வோம் என்று இந்த ஒரு சில சந்தர்ப்பங்கள் வந்தது வெளியிட்டேன். அதற்காக ஒவ்வொருவரிடமும் இப்படி உங்களை துன்புறுத்துவேன் என்று இல்லை என்று கூறி மீண்டும் உங்களுடைய அன்புக்கு நன்றி. கவிதை ஊடாக நாங்கள் எங்களுடைய உறவுகளை தொடர்ந்து வளர்த்துக் கொள்வோம் என்று கூறி என்னுடைய நன்றி உரையையும் ஏற்புரை முடிந்துவிட்டது. நன்றி உரையிலே நான் அரைவாசி பேருக்கு சொல்லிவிட்டேன். அதற்கு மேலதிகமாக இன்று என்னுடைய இந்த அழைப்பை ஏற்று இங்கே வந்து தலைமை உரையாற்றிய எங்களுடைய அன்புக்குரிய நண்பர் லலீசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். அதே போல இங்கே இருக்கின்ற பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்கள், அவரும் எங்களோடு மிகுந்த ஒரு அன்போடு அவர் பழகிறவர். அவர் அந்த இப்ப அவரை கொஞ்சம் கூட உரிமை என்னென்றால் வடமராட்சி என்று, நான் வடமராட்சியில வேலை செய்வதாலே அவர் வடமராட்சியை புறப்படமாக கொண்ட ரீதியில் நாங்கள் அடிக்கடி சந்தித்துக் கொள்வோம். அண்மையில கூட நாங்கள் எங்களுடைய பிரதேச செயலகத்திலே ஒரு பயிலரங்கம் ஒன்று செய்த போது கூட அவர் அதை சொல்லி சிலாகித்தார். எனவே அவருக்கு என்னுடைய நன்றிகள். அதே போல எங்களுடைய வேல் நம்பி ஐயா அவர்கள், அவருடைய அந்த ஆளுமையை நான் என்பதிலும் பார்க்க எங்களுடைய கம்பன் கழகம் பெரிதாக மதிப்பதை நான் கண்டிருக்கிறேன். எங்களுடைய கம்பபாரதி அவர்கள் அவருடைய அந்த திறமை, அதாவது ஒன்று அவர் முகாமைத்துவ வணிக பீடத்திலே பீடாதிபதியாக இருக்கின்றார், அதே நேரம் அவர் இலக்கிய துறையிலும் மிகுந்த ஆற்றலுடையவராக இருக்கிறார். எனவே அவரையும் இந்த இடத்திலே நான் அன்போடு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்கே வந்து வரவேற்புரையை நடத்தி சென்ற அன்புக்குரிய கிருபாண்ண, அதே போல எங்களுடைய பேராசிரியர் சண்முகலிங்கம் சார் அவர்களுக்கும், மற்றும் இந்த முதற் பிரதி சிறப்பு பிரதிகள் எல்லாவற்றையும் பெற்ற அனைவருக்கும், இங்கே இவ்வளவு நேரமாக வந்து பொறுமையாக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்புகளும் நன்றிகளும் என்று கூறி இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.